கிறிஸ்துவுக்குள் அன்பாயலக்கப்பட்டிருக்கிற தஞ்சாவூரில் இருக்கிற பரிசுத்தவான்களே, உங்கள் யாவருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவன் நாமத்திலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலும் என் அன்பின் வாழ்த்துக்கள். அதோடு கூட மீண்டுமாக சேலத்தில் இருக்கிற உங்களுடைய சரீரங்களுடைய அன்பையும் மாற்றியும் உங்கள் மத்தியில் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே மாத்திரம் இல்லாதபடி தேக தூரத்தில் இருக்கிற சகோதரோட வாழ்த்துத்தையும் உங்கள் மத்தியில் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த புது வருஷத்தில் கடைசி இந்த முதல் மாதத்திலே தேவன் மீண்டுமாக அநேக கன்வென்ஷன் மூலியமா தேவன் நம்மளை ஆசிர்வதித்து வருகிறார். அந்த பதிவில் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் ஆவிக்குரிய தலைப்பு, கடைசி காலத்தில் வரும் 10 வித சோதனை அப்படிங்கிற தலைப்பில் நாம் இன்னைக்கு ஒரு தியானத்துக்குள்ள நம்ம இன்னைக்கு போக போகிறோம். ஆனா நம்ம அநேக விஷயத்தில் நம்ம சொல்லிட்டு வருகிறோம், இது கடைசி காலம் கடைசி காலம் அப்படின்னு. அப்போ இந்த ஒரு கடைசி காலத்தில் புதுசு சுற்றியா அழைக்கப்பட்ட நம்மளுக்கு என்ன விதமான சோதனை அங்கே வருது? அப்போ ஒரு 10 விதமான சோதனை தேவன் அங்க நம்ம மத்தியில் கலக்கும்படி செய்கிற. அப்போ புதுசிஸ்ட அழைத்திருக்கிறோம். ஆனால் அந்த புதுசிஸ்ட அழைப்பதற்கு முன்பதாக தேவன் நம்ம எப்படி அழைக்கிறார்னா, இந்த சத்தியத்துக்கு அழைக்கும் போது தன்னுடைய தெய்வீக திட்டம் இருக்கு. நம் தெய்வீக திட்டத்தின் மூலியமாக காண்பிச்சு நம்ம என்ன பண்றாருனா, இந்த உடன்படிக்கை கொஞ்சம் வழி நடத்துகிறார். அப்போது நம்ம என்ன பண்றோம், உடன்படிக்கை செய்யும் போது நம்ம ஒரு பசு அது புதுசிஸ்டியாக நம்ம மாறுகிறோம். அவரோட பசித்துவன்களாக நீதிமன்றங்களாக மாறுகிறோம் என்று பார்க்கிறோம். அப்ப இந்த உடன்படிக்கையை நம்ம இருக்கிறோம். அந்த தெய்வீக திட்டத்தோட ஞானத்தை தேவன் நம்ம கையில கொடுத்திருக்க, அந்த ஞானத்தை கொடுத்த தேவன் நீ எனக்கு எந்த அளவுக்கு உண்மையா இருக்கிற அப்படிங்கறத சோதிக்கிறதுக்கு யாருக்கு உரிமை இருக்கு? நம்ம பிதாவாகிய தேவனுக்கு உரிமை இருக்கு. ஏன்னா நம்மள எப்படி அழைச்சிருக்கிறார், இந்த பூமியில ஒண்ணும் இல்லாத பைத்தியக்கார நிலைமையில நம்ம என்ன பண்ணிக்கிறார், தேவன் நம்ம எடுத்து அவரோட தெய்வீக திட்டத்தை நம்ம கையில கொடுத்திருக்கார். இதை செஞ்சு என்ன பண்ணுங்க, நீங்க என்னோட மகனுக்கு நீங்க மனமாட்டியம் வந்து உலகத்தை நீங்க ஆசீர்வதிக்க போற அந்த ஒரு மாபெரும் ஸ்லாக்கி நம்மளுக்கு கொடுத்தது, உலகத்தையே ஆசீர்வதிக்க போற அந்த ஸ்டாண்ட் கொடுக்கும் போது இவ்வளவு பெரிய தெய்வ திட்டம் கொடுத்த நம்மள சோதிக்காம இருக்க முடியுமா? அதனால என்ன பண்றனா, தேவன் நீ எந்த அளவுக்கு இந்த சத்தியத்துக்கு உண்மையா இருக்கிறீங்க அப்படின்னு காண்பித்து கூடக்கூடாத தேவன் விஷயத்தை வைக்கிறான். அப்படி தேவனோட தெய்வீக திட்டத்துல இந்த திட்டம் மூலியமாக தேவன் புது சிருஷ்டி உருவாக்குற விஷயத்துல முதல் ஒரு புது சிருஷ்டி யாரு, கத்ராஜா இயேசு கிறிஸ்து, அவர்தான் முதல் புது சிருஷ்டி தலையா இருக்கிற. அப்ப அவரை உருவாக்கணும்னா முதல் யார்தான் கஷ்டம் கொடுக்கணும், அவருக்கு அந்த சோதனை தேவன் அனுமதிக்கிறார். எப்படினாக்கா அந்த சோதனை எங்கதான் நான் பார்க்கணும், அந்த 3.5 வருஷ காலப்பகுதியில தேவன் கொடுத்த அநேக சோதனை தான் அவர் என்ன சின்னத்துல புது சிருஷ்டியா நிற்கும்படி முடிவு பறிஞ்சவரும் நிற்கும்படி அந்த இடத்துல செய்யுது. ஆனா நம்ம பார்க்கறோம் சத்தியத்தை கேட்டு முடிவு பறிஞ்சவன் நிலை நிற்கிறவனே கத்திர கேட்டுக்கிறது எப்ப நின்னார், நின்ன எப்ப எது நின்னார், இப்ப நாம சத்தியம் கேட்டுருக்கிறோம், அது போய் நம்ம ஓடிட்டு இருக்கிறோம் இல்லைங்களா, ஓடிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம கொஞ்சம் நிக்கணும், அதுக்கு ஒரு வாய்ப்பு தேவன் கண்டிப்பா கொடுப்பேன் இல்லைங்களா. 10 வருஷம் உங்களோட ஓட்டம் தேவன் பிக்ஸ் பண்றாரு, இல்ல நீங்களே பிக்ஸ் பண்றீங்க, இது ஓகே, அதுக்குள்ள ஓட்டத்தை நீங்க முடிக்கிறதா இருந்தாக்கா ஓடி முடிக்கிறீங்க முடிச்சிட்டீங்க, ஆனா அந்த நிக்கிற பகுதி கொஞ்ச நாள் தேவன் அனுமதிப்பாரு உங்க மத்தியில, அதுல நீங்க தான் எங்க நிக்கிறீங்க பார்க்கணும். அந்த நிக்கிற பகுதியில இருந்து நீங்க எங்க வேணாலும் போகலாம், சரியா வாய்ப்புக்கு போகலாம், தெல்ல கூட்டத்துக்கு போகலாம், இல்ல நீங்க 2வது வாரத்துக்கு போகலாம், அதுதான் நிக்கிற ஸ்தானம். முடிவு பரியந்தம் நிலை நிக்கிறவரே ரட்சிக்கப்படுவான். அந்த நிக்கிற கண்டிஷன் ரொம்ப முக்கியம். அப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்கு நின்ற பகுதி இருக்கிறீங்களா, அந்த 3 வருஷமே அவர் நின்ற பகுதி தான். அந்த 3 வருஷம் என்னைக்கு உடன்படிக்கை இருக்கிறார், அப்பில இருந்தே அவர் நிக்கிற ஸ்தானம் நின்று என்ன பண்ணாரு, அந்த ஓட்டத்தை வெற்றிகரமா முடிச்சாரு. அதே போலதான் அந்த ஒரு சோதனை அடிப்படையில் தான் தேவன் இன்னைக்கு நம்மளையும் சோதிக்கிறார். உண்மையில தேவன் நம்ம சோதிப்பாரா, தேவன் நம்ம சோதிக்கிறாரா கேட்கல, அது இல்ல தேவன் நம்ம சோதிக்கிறாரா இல்லையா, ஒருத்தர் வருது ஒருத்தர் இல்ல, நீங்க சொல்ல சொல்லுவார, சிலவங்க சோதிக்கிறாருங்கிறீங்க சில சோதிக்க மாட்டாருங்கிறீங்க, அதுதான் சொல்லுவார். வசனம் என்ன சொல்லுது பாருங்க, யாக்கோபு 1 அதிகாரம் 13-16, சரி இந்த ஆரம்பத்தில் இருந்த சோதனை பார்க்கும்போது தேவனை சோதிக்கிறாரு, அது எப்படி நீங்க உணரணும், சோதனை வருது யார பத்தி கூட சோதனை வருது, சாத்தானோட சோதனை வருது. ஆனா தேவன் எப்படி சோதிக்கிறார், நான் பொல்லாங்க நான் சோதிக்கிறவர் அல்ல. அப்ப சாத்தான் சோதிக்கும் போது அவன் பொல்லாங்க நான் சோதிக்கிறவர், அது நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கணும். அப்போ தேவன் இந்த விதமா தான் அவன் என்ன பண்ற சோதனைக்குள்ள உட்படுத்துக்கிறார். அப்போ இந்த கடைசி காலத்துல புதுச்சு நாம இந்த மகிம அடையத்தக்கதாக என்ன பண்ணனா, ஒரு 10 விதமான சோதனை நான் மதியில அனுமதிக்கிற. அந்த சோதனை எப்படின்னாக்கா நம்மளே பொல்லாங்க சோதிக்கிறோம் மாத்திரம் இல்லங்க. அப்போ நீங்க சில உதாரணம் எடுத்துக்கோங்க. இன்னைக்கு குல பிரகாரமா சில காரியம் பார்க்கும்போது, இன்னைக்கு ஒரு கம்பெனி, ஒரு கார் கம்பெனி வச்சுக்காங்க, அந்த காரை உருவாக்கும் போது மார்க்கெட்ல வெளியே வரும்போது என்ன பண்றாங்க, அந்த காரை ஒரு ட்ரக் டெஸ்ட் டிரைவ் இருக்கிறாங்க இல்லையா, ஒரு ட்ரையல் பார்ப்பாங்க. காரை ஓட்டினதுக்கு அப்புறம் என்ன குறைபாடுகள் இருக்கு, என்ன பிரச்சனைகள், டெஸ்ட் பண்றாங்க. டெஸ்ட் பண்ணா அந்த காரை அவங்க வெளியே விட்டுட்டாங்க அப்படின்னாக்கா யார் கெட்ட பேரு, அந்த கம்பெனி இல்ல, கம்பெனி முதலாளி கெட்ட பேர். கம்பெனி அங்கே தான் நிற்கும் இல்லீங்களா, கம்பெனியோட முதலாளி அந்த காரை உருவாக்கணும் அவர்தான். பில்டிங் கெட்ட பேர் வர்றதில்ல, அவருக்கே கெட்ட பேர் வருது. என்ன கார் தயாரிச்சுக்கிறாங்க, 3 லட்சம் ஓட்டு வாங்கி வீணாயிருக்கு இப்படிங்க சொல்லி யாருக்கு போவோம், அந்த கார் உருவாக்கின ஆளுக்கு பாதிப்பு. அதனால அவ்வளவு டெஸ்டிங் வைக்கிறாங்க ஒரு கார் உருவாக்குறதுக்கு. அது மட்டும் வந்தா கூட நீங்க எத்தனையோ கார் ரிப்பேர் ஆகுது, அவ்வளவு ஜாக்கிரதை பண்ணி போட்டா கூட சில சமயத்துல என்ன ஆகுது, எத்தனையோ மாடல் ஃபெயிலியர் வந்திருக்கு இன்னைக்கு இல்லையா பாக்குறோம். அப்போ அந்த மாதிரி விஷயங்கள் அங்க நடக்குது. இல்ல ஒரு கம்ப்யூட்டர் சாப்ட்வேர் எடுத்துக்காங்க, சாப்ட்வேர் அவங்க உருவாக்குறாங்கன்னாக்கா அது முடிஞ்சதுக்கு அப்புறம் சட்டம் எப்படி வேலை செய்யுது அப்படின்னு என்ன பண்றாங்க, அநேக டெஸ்டிங். இந்த மாதிரி நிறைய சொல்லிட்டு போலாம். இந்த மாதிரி உலகத்தை என்ன பண்றாங்கன்னாக்கா, அந்த ஒரு பொருள் தயாரித்து உலகத்தில் வெளி வரும்போது வியாபாரத்தையும் வரும்போது அநேக சோதனை செய்யப்பட்டு அந்த சோதனைக்கு பிறகு என்ன பண்ணுது, நம்ம கையில வந்து அது கிடைக்குது. ஆனா அதே மாதிரி தான் என்ன பண்றாருனாக்கா, இந்த உருவாக்கும் விதத்துல நம்ம என்ன பண்றோம், சோதித்து நம்ம உருவாக்குறோம். அப்போ சோதனை பார்க்கும்போது ரெண்டு வகையா சோதனை நமக்கு மதியில் அனுமதிக்கப்படுது. அது யார் மூலியமானாக்கா, முதல்ல சாத்தான் மூலியமாக இந்த சோதனை வருகிறது, ரெண்டாவது தேவர் மூலியமாக சோதனை இந்த மதியில் கடந்து வருது பார்க்கிறோம். ஆனா சாத்தான் மூலியமா வர சோதனைக்கும் தேவன் மூலியமா வர சோதனைக்கும் வித்தியாசம் உணர்வு, அதுதான் பூசிச்சு. வித்தியாசம் உணர்ந்து தெரிஞ்சுக்கிட்டு நாம் இருக்கணும், அதை நாம் எதிர்பார்க்கிறோம். அப்போ சாத்தான் மூலியமா வர சோதனை நம்மளை எப்படி இருக்குனாக்கா, அது எந்த விதத்திலையும் நம்மள அழிக்கணும், நம்மளை வஞ்சிக்கணும், இல்ல தேவன் இடத்திலிருந்து எவ்வளவு தூரம் நம்மளை கொண்டு போக முடியுமோ அவரை விட்டு பிரிச்சு அவ்வளவு தூரம் கொண்டு போறதா யார சோதனை, சாத்தான் இருந்து வருகிற சோதனை. ஏன்னா அவன் இருளுக்கு வெளிச்சமாகவும் வெளிச்சத்தை இருளாகவும் சொல்லக்கூடியவன் சாத்தான். அந்த அளவுக்கு நம்மள எந்த அளவுக்கு தூரம் கொண்டு போக முடியுமோ கொண்டு போயிடுவான் இந்த சாத்தான். ஆனா தேவன் நம்மள இந்த சோதனைக்கு நம்மள வழி நடத்தும் போது அந்த சோதனையில கஷ்டங்கள் இருக்கும், சில பாடுகள் இருக்கும், சில அவமானங்கள் இருக்கும், சில வேதனைகள் இருக்கும். ஆனா நம்மளை மகிமையில அதை உருவாக்கும், ஜாக்கிரதை யோசிச்சு வைக்கணும். சாத்தானுக்கும் இதுக்கு வித்தியாசமா தான், தேவன் கொடுக்கிற சோதனை நம்மளை உருவாக்க மாத்திரம் என்ன பண்ணுது, அது அது பயன்படுது, மகிமையில உருவாக்க அது பயன்படுத்த பாக்குறோம். அப்போ இயேசு கிறிஸ்து கூட தேவன் சோதனை கொடுத்தார், அது சாத்தானுக்கு வந்தது. தேவன் அனுமதிக்கிறார் எப்படி, உடன்படிக்கிறதுக்கு அப்புறம் இந்த 40 நாள் எங்க போவ, ஒரு சோதனை போது அனுப்புறா, தேவன் அனுப்பும் போது அங்க சாத்தான் என்ன பண்றா, 40 வருஷம் அந்த 40 நாள் அந்த உபவாசம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த கத்தை ஏற்றுக்கிறதுக்கு ஒரு சோதனை சாத்தான் மூலியமா வரப்போகுது. அப்ப 3 சோதனை வந்துச்சு இல்லையா, அங்க வந்தது சிந்தனையில. அப்ப அந்த சாதாரண கேள்வி கேட்கும் போது அந்த 3 விஷயத்துக்கு என்ன ஆகுது, பதில் கொடுக்கும். எப்படியாச்சு இந்த விஷயத்த கத்தனை ஏற்றுக்கிறது அழிச்சிடணும் அப்படிங்கறத யாரோட சோதனை இருந்துச்சு, சாத்தானோட சோதனை அங்க வந்து நிக்குது. ஆனா அதை மேற்கொண்டு என்ன பண்ண, கத்தனை ஏற்றுக்கிறது அங்க ஜெயம் கொண்டான்னு பாக்குறோம். ஏன்னா அந்த இடத்துல ஏன் அந்த இடத்துல டெஸ்டிங் ஆகுது வருது அப்படின்னாக்கா, கத்திரை ஏசுக்கு இந்த தெய்வீக திட்டம் எங்க காண்பிக்கப்படுதுன்னா அந்த 40 நாள்ல 40 நாள் உபவாசம் இருக்கும்போது என்ன திறக்கப்பட்டது பாக்குறோம், கத்திரை ஏசுக்கு உடன்படிக்கை செஞ்சதுக்கு அப்புறம் விசாசம் சோதிக்கும்படி எங்க போனா, இப்ப போனாரு 11 இடத்துக்கு போனாரு. அங்க போகும்போது அவர் வானம் திறக்கப்படுற வசனம் இருக்கு இல்லையா, என்ன திறக்கப்படுதுங்க, வானம் திறக்கப்படுது எப்படி, வானம் திறக்கப்பட்டதுனாக்கா அங்க தேவனோட தெய்வீக திட்டம் அங்க தெளிவா அவருக்கு விளங்கப்படுது, என்ன நடக்க போகுது, நீ என்ன செய்யணும், நீ எப்படி மறுப்பீங்க, இனி வரைகள் சகலமும் அங்கதான் கத்தரை ஏசிக்கிறதுக்கு பிதாவோட தெய்வீக திட்டம் தெரியும். அதுதான் அங்க வானம் திறக்கப்படுதுன்னா அந்த ஞானம் தேவன் என்ன வச்சுக்கிறதோ அதை கத்தரை ஏசிக்க சொல்லி முடிக்கிறார். சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் இது செய்யக்கூடாதபடி என்ன பண்ண சாத்தான் அந்த அங்க ஒரு தடை பண்ண மாதிரி டெஸ்டிங் அந்த இடத்துல வைக்கிறான். அதுதான் கத்தரை ஏசி கொடுத்தாங்க ஜெயம் கொள்ள. எப்படின்னாக்கா தேவன் என்ன எதிர்பார்க்கிறான்னா, இந்த சோதனை மூலியமாக என் மகன் பெஸ்டா வந்து நிக்கணும், எல்லாத்தையும் ஜெயிச்சு என்ன பண்ணும், அது பெஸ்டா வந்து நிக்கணுங்கிறது அப்பாவோட ஆசை, மகன் நிக்கணும். இப்ப நம்ம கூட நம்ம குழந்தைங்களை ஸ்கூல்ல சேர்த்துறோம், அவன் என்ன பண்ணு நினைக்கிறோம், ஸ்கூல்ல எல்லா படத்தையும் 100 நடக்கும் தமிழ் மீட்டாவில் போற தமிழ் மீட்டு போட மாட்டாங்க. அது மட்டும் 99 நாட்டு 100 வரணும். அதான் எதிர்பார்க்கிறோம் இல்ல மேக்ஸிமம் 100 எடுப்பா நீங்க போய் நடப்பாங்க நினைக்கிறோமா நினைக்கிறதுல நம்மளோட எண்ணம் எல்லாத்தையும் 100 வரைக்கும் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கலாம் அப்படின்னு நம்மளோட எண்ணமா இருக்கும்போது இதே தான் நம்ம தகவல் அவர்கிட்ட தான் நமக்கு அந்த எண்ணம் வந்துச்சு. அப்ப நம்ம தகப்பன என்ன பண்றாங்க அந்த சோதனை அனுபவிச்சு அது மூலியமாக அந்த வெற்றி சிறந்த என் மகன் எல்லாருக்கும் வந்து பெஸ்டா நிக்கணுங்கிறது தான் ஒரு அப்பாவா அது தகப்பன அது தெய்வ திட்டத்தை இதை தேவன நாட்டில் வைக்கிறான்னு பாக்குறோம். அப்போ யோபு கூட ஒரு சோதனை வந்துச்சு அது யார் மூலியமா சோதனை வந்தது அது என்ன பண்ண யோபு சாத்த மூலியமா சோதனை வந்தாலும் எப்படியாச்சும் இந்த விசுவாசத்தை என்ன பண்ணணும் ஒழிச்சுடணும் அப்படிங்கறத யாரும் என்ன மாறிச்சுன்னா காத்துக்கொண்டுதான் அப்போ இப்போ அந்த விஷயம் யோபுக்கு சாத்தன மூலியமா வந்தது. ஆனா தேவன் பழைய ஏற்பாடுல டேரக்டா ஒருத்தருக்கு சோதனை கொடுத்தாரு அது யாரு தேவனே அவர் தேர்ந்தெடுத்து அவர் சோதனை கொடுத்தார் அவர் யாரு 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 கொடுத்தாரு ஆபிரகாம். எதுக்கு தேவன் ஆபிரகாம தேர்ந்தெடுத்தாருனா ஆபிரகாமோட சந்தேகம் எப்படி இருந்தாங்க தகப்பண்ணா விக்கிரத்தை வழிபட்டு இருந்தாங்க அந்த மத்திய கூட என்ன பண்ணாரு இவரு அப்ப குளிக்கு போகும்போது சாப்பிட வச்சு சாப்பிட சாப்பிட என்ன பண்ணாரு அதெல்லாம் அடிச்சு உடச்சிட்டா நீ சாப்பிடல தெய்வம் அந்த விஷயத்தை என்ன பண்ணாரு நம்ம பிதாவை தேவனுக்கு பிடிச்சிருந்துச்சு அதுல இருந்து என்ன பண்ணாரு எப்படியாச்சு என்ன பண்ணும் இந்த சந்தித்து இது மூலியமா தான் என்ன பண்ண போற ஆசிரியதிக்கு போறேன்னு அங்க வசித்து பாக்குறாரு. வசன வாசிங்க ஆதியாகம் 22:1 நம்மளுக்கும் தேவனுக்கும் உள்ள வித்தியாசம் நம்மளுக்கு பிடிச்சா எப்படி தேவனுக்கு ஒருத்தர் பிடிச்சா எப்படி இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம் இந்த மீட்டிங் நம்ம அழைக்க போட்டுருக்கோம் வந்திருக்கோம் வரும்போது எல்லாம் எப்படி உபசரிச்சீங்க தனிவாசன மட்டும் கேட்கறேன் உங்க இருக்க சோழன் எப்படி உபசரிச்சீங்க சரிங்களா ஏன்னா உங்களுக்கு யாரும் பிடிச்சிருக்குது நம்ம சகோதரர்னால உங்களை எங்களை பிடிச்சிருக்குது அதனால என்ன பண்றீங்க நீங்க வர வைக்கிறீங்க சப்பாடு கொடுக்குறீங்க எல்லாம் செய்யறீங்க எப்படியாச்சும் வந்த சோழன் என்ன பண்ணணும் முகம் கொணாத படிக்கு என்ன செய்யணும் பார்த்துக்கணும். இதான் நம்ம கடமை இல்லையா நம்ம வீட்டுக்கே வந்தாலும் சரி ஒரு பெண்ணுக்கு இல்ல எங்க சந்திர கொடுக்க வந்தாலும் சரி இப்படி வந்தாலும் சரி நம்ம சகோதரர் இருக்குது என்ன உங்களுக்கு பிடிக்கும் உங்களை எனக்கு பிடிக்கிற சத்தியத்தின மட்டும் நம்ம சகோதரர் இருக்கிறதுனால என்ன பண்றீங்கன்னாக்க இந்த முகம் கோணாத படிக்கு என்ன பண்ணுவீங்க கவனிச்சுக்கணும் உபசரிக்கணும் அப்படிங்கறதே இந்த நம்மளோட எண்ணம் ஒருத்தர் பிடிச்சிட்டா. ஆனா பிதாவாக தேவன் ஒருத்தர் பிடிச்சிட்டாக்க அவர் முதல் என்ன செய்யறாரு சோதிக்கிறாரு. இதுதான் நம்மளுக்கும் அவருக்கும் உள்ள வித்தியாசம். நம்ம அவர் பிடிச்சாலும் சரி இல்ல அவர் நம்மளை பிடிச்சாலும் சரி முதல்ல இருக்கிற விஷயம் என்னன்னா அந்த சோதனை. அந்த சோதனை யார் ஜெயிக்கிறா ஆபிரகாம் ஜெயிச்சதுனாலதான் விசுவாசத்தின் தந்தை தந்தைன்னு விஷயத்தை வருது. இந்த முதல் மணிக்கு போயிட்டு வரும்போது என்ன செய்யறாரு நாங்க போய் ரெண்டு பேரும் திரும்பி வருவோம் சொல்ற விஷயத்தை சொல்றதுனால விசுவாசம் அந்த இடத்துல அவருக்கு அதிகமா இருக்குது. அந்த விஷயத்த நாங்க கூடுதலா பாக்குறோம். அதனால இந்த விஷயத்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம்னா அவரோட தந்தையே என்ன பண்றாரு ஆசீர்வதிக்கிறார். உன்னுடைய சந்திரந்த ஒரு சந்தி வானத்தை நட்சத்திரம் போலவும் உன்னோட சந்திரி போகணும் மனத்தனை போலவும் அதுக்கப்புறம் வாட்சி பண்ணீங்கன்னாக்கா சம்பவம் இல்லாததெல்லாம் நம்ம வரும் பார்க்கிறோம். அப்படி இருக்கும்போது நம்ம இந்த சோதனை அடிப்படையில் நம்ம ஆதார வசனம் என்ன இருக்கா யாக்கோபு 1:12 வசனம் இதுதான் சத்துட ஆதவசரமாக எடுத்துக்கலாம். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவனா இருக்கான். அவன் உத்தமனந்த விலங்கின பின்பு கத்த வாக்க தத்தம் பண்ணினதே அவனுக்கு ஜீவகிடம் கொடுக்கிறார். வசத்தோட பேருக்கு மாத்திரம் சின்னதா பார்த்தனாக்கா இந்த சத்துட சாதவசம் உங்களுக்கு புரிஞ்சு கொள்வதுக்கு ஈஸியா இருக்கும். அப்போ சமச ரசத்தை என்ன கொடுக்கிறாங்க சோதனை சிக்கிக்கிற மனுஷன் பாக்கியவான். இப்ப நீ சோதனை சொல்லும் போது இது கண்டிப்பா யாருன்னு வருதுன்னா அது சாத்தா கருத்து வந்து வரக்கூடியதாக இருக்குது. அதை பேச வர ஏன் சார் ஐந்தாம் அதிகாரம் 20-21 வாசிங்க. என்ன சொல்ற சாத்தான் நம்ம எவ்வளவு பண்ற உண்மையை பொய் என்றும் பொய்யை உண்மை என்றும் இருளை வெளிச்சம் என்ற வெளிச்சத்தை இருள்னு சொல்லுதான். யாரோட வேலை? சாத்தானோட வேலை. சோதனை அப்படிதான் கடந்து வருது. ஆனா இந்த சோதனை நம்மளுக்கு எப்படி வந்தாலும் சரி அது ஜெயம் கொள்ளும் போது இந்த சோதனை அந்த சோதனை மூலம் உட்படும் பொழுது இவன் நம்ம என்ன கொண்டு வருதுன்னா ஒரு உலகம் கொண்டு வருது. அந்த உலகத்து மூலியமாக நம்ம கேரக்டர் டெவலப்மெண்ட் ஆகுது. இதெல்லாம் செஞ்சா மாத்திரம்னா நம்ம எங்க தகுதியாக முடியும்னா ராஜ்யத்துக்கு தகுதியாக முடியும். இந்த சோதனை அடிப்படை மூலியமாக அப்படி வசித்து பார்க்கலாம். அதுக்கப்புறம் சோதனை சகிக்கிற மனுஷன் யாரு? பாக்கியவனாகிறான். அவன் சோதனை சகிக்கும் போது ஃபர்ஸ்ட் பாத்தீங்க எந்த அளவுக்கு பொறுமை வேணும் உங்களுக்கு? நீடித்த பொறுமை. அதனால என்ன பொறுமை பண்ணல? அந்த நீடித்து பொறுமை இருந்தா தான் அந்த சோதனை என்ன பொறுமை பண்ணல? சகிக்க முடியும். ரெண்டு ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் ரெண்டு சப்ஜெக்ட் கம்பேர் தான் வரும். ஃபர்ஸ்ட் பார்ட் இது செகண்ட் பார்ட். ஃபர்ஸ்ட் பார்ட் ஃபர்ஸ்ட் பார்ட் இது செகண்ட் பார்ட். இதைப்பட்ட எடுத்துக்கணும். ஏன்னா அப்ப அந்த அளவுக்கு நீடித்த பொறுமை இருந்தா தான் சோதனை என்ன பண்ண நீங்க ஜெயம் கொள்ள முடியும். அப்படிப்பட்ட ஒரு நிலை தான் என்ன பண்ணணும்? தேவனுக்கு விருப்பம் கூட இருக்குது. அதுதான் சகிக்கிற மனுஷன் யாரா இருக்கிறா? பாக்கியவான். தேவனுக்கு பிடிச்சிருக்குது, அதனால நீங்க பாக்கியவான் இருக்கிறீங்க. அதுக்கப்புறம் பாக்குறோம் அவன் உத்தமன் என்று வெளிங்கின பின்பு. உத்தமன் என்று வெளிங்கின பின்பு நான் என்ன முடிஞ்சிச்சு? அவர்கிட்ட சோதனை முடிஞ்சிருச்சு. சோதனை வச்ச சோதனை எல்லாம் முடிஞ்சிட்டு அது உத்தமன் என்று ஆனதுக்கு அப்புறம் அந்த விஷயத்தை வாங்குறாரு. அதே மாதிரி அந்த ஜீவகிரத்தை என்ன பண்ணாரு? கற்றுக்கொள்கிறார். அந்த ஜீவகிரத்தை சொல்லும் போது ஒரு 4 வசனம் கொடுக்கிறாரு. மத்தேயு 25-21 வாசிங்க. ரெண்டு 4:8 இது முதல் எனக்காக அந்த நீதியின் கிரீடம் வைக்கப்படுகிறது. 1 பேதுரு 5:4 பாத்தீங்களா எப்படி செய்தாக்கா நீங்க எல்லாரும் சகித்து முடிஞ்சதுக்கு அப்புறம் யாரு பிரதான மேய்ப்பர் வெளிப்படும் போது உங்களுக்கு நீதி வாடாத கிரீடம் உங்களுக்கு எல்லாம் ஒரே வித்தியாசம் வருது. நீதியின் கிரீடம் வாடாத கிரீடம் மகிமுறை கிரீடம் நிறைய கிரீடங்கள் வருது. ஆனா இதெல்லாம் என்னன்னா அந்த பரிசிரமம் வாங்கிக் கொள்றதுக்கு அடையாளப்படுத்துது. ஆனா இந்த ஒரு கிரீடத்தை பார்க்கும்போது நசுபர் என்ன கொடுக்கிறார் தமாசுனாங்க? கத்தரே இயேசு கிறிஸ்து மறிச்சார் இதெல்லாம் உயிர்த்திருந்த உண்டாங்கல உயிர்த்தா கீழே எப்ப வாங்குறாரு? அது கேட்கல. கத்தரே இயேசு கிறிஸ்து மறிச்சிட்டார் 3 நாள்ல உயிர்த்தெழுறார். 40 நாள் பூமி நினைக்கிறார். அப்புறம் பண்ணாங்க போறார். அப்போ எப்ப ஒரு கிரீடம் வாங்கியிருப்பார்? வேற 40 நாளுக்கு அப்புறம் பல்லவன் மூலம் வாங்கியிருப்பார். அப்ப கொடுத்திருப்பார் இல்லையா? வேற என்ன சொல்றாருன்னா 3 நாளைக்கு முன்புதாக வாங்கிட்டாரு. உயிர்த்தது அவசியம் இல்ல. அதாவது கப்பு வச்சிருக்கிறாங்க ஒரு இடத்துல ஓரியஸ் கப்பு யாரும் சொந்தம். ஆனா வாங்குற வந்து சாயங்கால கோபிங் கம்பெனி கொடுக்குறாங்க ஒலிம்பிக்கே எடுத்துக்காங்க. ஓடி முடிச்சாச்சு கப்பு யாருக்கு தான் சொந்தம். ஆனா எப்ப வாங்குறாங்கன்னா அவங்க சாயங்கால கோபிங் கம்பெனி முடியும் போது கப்பு கொடுக்குறாங்க. அது வரல யாருக்கு தான் சொந்தம் அது? அது மாதிரி பேசுறது அவரு எப்ப அந்த ஜெயிக்கிறவர மன்றம் ஜெயிச்சவர அப்படியே அவரு கிரீடம் வாங்கிட்டார். அதே மாதிரி அப்போஸ்தலர்கள் பார்க்கும்போது அவங்க என்ன அப்போஸ்தலர் மற்றும் அநேகர் பல 100 ஆண்டுகளும் அப்புறம் வந்த கிரீடம் வாங்குறாங்க. அது எப்போ? மாத்திருக்கீங்க
சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று விளங்கின பின்பு யாக்கோபு 1:12, நமக்கு ஏற்படும் ஒவ்வொரு சோதனையும் துன்பமும் நம்முடைய விசுவாசத்தின் பரீட்சை என்பதை நாம் முதலாவதாக உணர வேண்டியவர்களாக இருக்கிறோம். பணியின் ஜீவியம் செய்ய தங்களை தேவனுக்கு ஒப்புக் கொடுத்த யாவருக்கும் அவர்கள் விசுவாசம் எந்த அளவுக்கு தேவன் செய்தியில் ஏற்படுத்துகிறது என்று பரிசோதிக்க இது அவசியமானது. இதன் மூலமே நாம் தேவனிடம் கொண்டுள்ள அன்பை காட்டி நல்ல போராட்டத்தை போராட ஏவப்படுகிறோம். எவ்விதம் தீங்கு நேரிட்டாலும் தேவன் என்னை நடத்துவார் என்ற பூரண நம்பிக்கையோடு சொல்ல வேண்டியவர்களாக இருக்கிறோம்.
புரிஞ்சுங்களா? இது வந்து இந்த வசந்தக்காக மண்ணால் கொடுக்கப்பட்ட விளக்கங்கள், இந்த வசந்தக்கு விஷயங்கள். ஆனா இந்த அடிப்படையில் என்ன வருதுனாக்கா, இந்த பட்டு வித சோதனை அடிப்படையில் வருது. அப்ப இந்த வசந்தத்தை கொண்டுதான் தேவன் என்ன பண்றாரு, அந்த வசந்தத்தின் அடிப்படையில் இந்த 2000 வருஷமாக தேவன் தன்னுடைய பிள்ளைகள் என்ன பண்றாரு, உங்க தேர்வு செய்து கொண்டு வருவாரு பாக்குறோம். ஆனா இந்த சத்தியத்தை கேட்கறாங்க, சத்தியத்தை கேட்டு உள்ள வராங்க, விசுவாசம் இல்லாதபடி என்ன போயிடுறாங்க, சத்தியத்தை கேட்டு உள்ள வராங்க, டாக்டர் இல்ல பிரச்சனை, வெளியே போயிடுறாங்க. கொஞ்சம் உதாரணமா 2 மணிக்கு எடுத்துட்டா வந்துச்சுன்னு சில பேரு, வந்தன்னு சில பேர், இதனால என்ன பிரச்சனைகள், அது கூட என்ன பண்ணிடுறாங்க, அவங்க வெளியே போயிடுறாங்க. இல்ல சத்தியத்துக்கிட்ட உள்ள வராங்க, சோதனை சகிக்கு மூணு ஆடுபடி என்ன பண்ணிடுறாங்க, வெளியே போயிடுறாங்க. ஆனா இவங்க எல்லாம் போயிட்டு இருந்தாலும் தேவன் சத்தியத்தை கொடுக்கறத கொஞ்சம் கூட நிறுத்துறது இல்ல, சோதனை தரத கொஞ்சம் கூட நிறுத்துறது இல்ல. சோதனையும் சகித்து உத்தமெல்லாம் விழுங்கி கொண்டு இன்னும் என்ன பண்றாங்க, இருந்து எடுத்தா இருக்கிறாங்க. அவன் ஜீவம் அப்பப்ப 78 என்ன பண்றாங்க, அவன் ஓட்டத்தை முடிச்சா அவன் விஷயங்கள் வாங்கிட்டு தான் இருக்கிறாங்க. அப்ப சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் சொல்லும் போது அது பாக்கியவன் ஆகிறதுக்காக ஒரு 10 காரியங்கள் இருக்குது. அந்த 10 காரியத்துக்காக என்ன தேவன் என்ன பண்றாங்க, ஒரு 10 வித சோதனை என்ன பண்றாரு, அனுமதிச்சு நம்ம புதுசிச்ச தேவன் உருவாக்குறதுக்கு என்ன பண்றாரு, அங்க முயற்சி எடுத்துக்கிட்டு பாக்குறோம். அப்ப வருகிற சோதனை எந்த காரணத்துக்காக நம்ம இடத்துல வருது, அது கண்டுபிடிக்க தெரிஞ்சிருக்கணும். அப்பதான் என்ன பண்ண முடியும், சோதனையை ஜெயிக்க முடியும், ஜெயிக்க முடியும், சகிக்கிறது வேற ஜெயிக்க முடியும். இப்போ கத்தாரி சிக்கிறதுக்கு அந்த 3 சோதனை வந்துச்சு இல்லையா, 3 சோதனை கரெக்டா பேஸ் பண்ணும் இல்லையா. முதல் சோதனைக்கு 3வது சந்திக்கு பட சரியா வருமா, வராது. அதனால இந்த சோதனை எந்த விதமான சோதனை சொல்லி பார்க்கும்போது தான் அதுக்கு இதுக்குமான நம்ம என்ன பண்ண தர முடியும். அப்போ சோதனை பார்க்கும்போது நம்ம சாத்தான சோதனை வரலாம், இல்ல நம்ம மாம்ச மூலியமாக சோதனை வரலாம், இல்ல நம்ம சகோதர சகோதரி மூலியமாக சோதனை வரலாம், நம்ம வீட்டுல இருந்து கூட சோதனை வரலாம், இல்ல உலகத்திலிருந்து கூட சோதனை வரலாம். எது என்பது நல்ல அறிஞ்சா மாத்திரம் தான் அதுக்கு தோன்றமா என்ன பண்ண முடியும், நம்ம ஜெயம் கொள்ள முடியும். ஏன்னா அதுக்கு தகுந்த மாதிரி சோதனை தேவை கொடுக்கறாரு, அதுக்கு ஒரு வசனமும் கொடுக்கறாரு, அதுக்கு பதிலும் கொடுக்கறாரு. அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ண முடியும், காத்துக்கொள்ள முடியும். அப்ப கடைசி காலத்தில் வாழ்ந்த தேவன பிள்ளைகளுக்கு இது நன்கு அறிஞ்சிருக்க வேண்டியது விசேஷமா கொடுப்பாக்குறோம். அப்போ இந்த வசனம் ஆரம்பிக்கும் போது முதல் சோதனை ஆரம்பிக்குது. முதல் சோதனை என்ன, விமாகமம் 8வது அதிகாரம் 2வது வசனம், இதுதான் முதல் சோதனை தேவன் வைக்கிறார். அப்ப உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும்படிக்கு யார் நடத்துறாருன்னா இஸ்ரேல் மக்கள் நடத்துறாரு. எப்படினா இப்ப மோஸ்ட் இஸ்ரேல் ஜனங்க என்ன பண்றாருனாக்கா கூட்டிட்டு வர, கூட்டு வந்ததுக்கு அப்புறம் இந்த 12 பேர் வச்சு என்ன பண்றாங்க, கணவன் தேசம் என்ன பண்றாரு, வேவு பார்க்கணும் அனுப்புறாங்க. ஆனா அது நியூஸ் எப்படி வருது, 10 பேர் போய் சொல்றாங்க, 2 பேர் மாத்திரம் போய் சொல்றாங்க. அது மாத்திரம் இல்ல, அவன் உருவம் கரமிச்சிட்டாங்க. நீ என்ன பண்ணீங்க, என்ன சாகரிக்கு தான் கூட்டு வந்தீங்களா, அங்க எங்களுக்கு இல்லையா, இதெல்லாம் என்ன பண்ண முருமுக்க ஆரம்பிக்கிறாங்க. இதுதான் தேவன் என்ன ஆயிடுச்சு, உங்களுக்கு இவ்வளவு விஷயப்பட்டு நம்ம கூட்டு வரவங்களா, இது உங்க விசுவாசிக்க முடியலையா, அவங்களுக்கு என்ன பண்ண முடியல, அவங்க தாழ்த்த முடியல. அதுக்காக தான் எத்தனை வருஷம் இறக்க மாட்டாங்க, அவங்க வேவு பார்த்தாங்க, எத்தனை வேவு பார்த்தாங்க, எத்தனை நாள் வேவு பார்த்தாங்க, இந்த 40 நாள் இறக்கத்துக்கு தகுந்த மாதிரி தான் என்ன பண்ணாரு, 40 வருஷம் நாங்க சுத்த விடுறாரு, என்ன 16-34 வருஷம் போயிட்டாங்க. என்ன பண்ண உங்கள உங்க சிறுமிப்படுத்த மாட்டீங்க. என் நான் கொடுத்த வசனத்தை நீங்க கை கொள்றீங்களா இல்ல கை கொள்ளாமல் போறீங்களா என்று சோதிக்கும்படி அவன் என்ன பண்ணாரு அந்த வனாந்தரத்தில் அவங்கள சொல்றாரு. அதேதான் இன்னைக்கு நாம ஆவிக்குரிய சில நாம கூட வனாந்தர பயணம் போயிட்டு எங்க போகிறோம். எகிப்திலிருந்து மோசை மூலியமாக பார்வனத்திலிருந்து தேவைப்படி கொட்டு வர எகிப்துங்கிறது என்ன உலகம் மோசை கத்தரிசிக்கிறது மூலம் சாத்தால் பார்வன் அது மூலியமா என்ன பண்ண கூட வெளிக்கொண்டுங்கிற வெளிக்கொண்டு இந்த வனாந்திர பயணத்தில் என்ன பண்ண நம்மள அதாவது இந்த சூசியேஷனுக்கு பாதிப்பதே நெருக்கமான வழி இருக்கு இல்லையா. இதுதான் இந்த வனாந்திர பயணம். அந்த வனாந்திர பயணம் நம்ம நம்ம போயிட்டு இருக்கும்போது தேவன் நமக்கு என்ன பாக்குறாருனாக்கா நீங்களே உங்களை சிறுமைப்படுத்த முடியும். நான் கொடுத்த உங்களுக்கு வசனங்கள் இவ்வளவு சத்தியங்கள் இவ்வளவு காரியங்கள் எத்தனை மணி கேட்டு என்னைக்கு உடன்படிக்கை இருக்கிறீங்களோ உலகத்திலிருந்து வெளியே வந்தீங்களோ எகிப்திலிருந்து வெளியே வந்தீங்களோ இந்நாள் வரலும் என்ன பண்ணுங்க உங்களை கொடுத்துருக்கிறார் ரேகத்தையும் இதுக்கு நீங்க உண்மையிலே கை கொள்றீங்களா இது கை கொள்ளாம இருக்கிறீங்களா என்று நம்மை கூட தேவை என்ன பண்றாரு. இந்த 40 வருஷம் அந்த சோதனை காலப்பகுதி வனாந்தர பயணத்துல கரம் கேட்டம் போகிறவங்க என்ன பண்றாரு நம்மளை எங்க சோதித்து வழி நடத்துக்கிறாரு. தேவன் அவங்க எப்படி அவங்க செஞ்சாங்களோ அதே தான் எங்க நம்ப செய்கிறார். ஏன் இந்த விஷயத்தை நம்ம இப்படி விஷயத்தை பார்க்கணும். இந்த சோதனை இருக்கிற என்ன விஷயம்னாக்கா நம்ம இன்னும் நமக்கு எத்தனை நாட்களுக்காக இருக்குனாக்கா நம்ம கவலைப்பட தேவையில்லை. அப்ப நாம என்ன பண்ணலாம் வசந்த கண்டிப்பா கீழ்படிஞ்சு போன எதிர்பார்க்கலாம். ஆனா இது கடைசி காலமா இருக்கிறதுனால கடைசி காலத்துல சோதனையா இருக்கிறதுனாலதான் நம்ம என்ன பண்றோம் இன்னும் சீரியஸ போய் பார்க்கணும். ஏன் நம்ம இன்னும் ஒன்று வசந்த கீழ்படுகிறமே பார்க்கும்போது இந்த கடைசி பாதத்தில இந்த சபை கடைசி பாதமாக நாமளா இல்லையா சபை செய்ய வேண்டிய ஒரு யுத்தம் ஒண்ணு இருக்கு இல்லையா. அது எப்ப வரும் சபை செய்ய வேண்டிய யுத்தம் இருக்குது எப்ப வரும் அதை செய்ய வேண்டிய சொல்லிருக்கேன் உண்மைதான் வரும் இல்லைங்களா. செஞ்சு முடிச்ச சில இனி சபை சந்திக்கு போகிற பேஸ் பண்ண போகிற ஒரு யுத்தம் இருக்குது. அந்த யுத்தத்துக்கு தேவை என்ன பண்ணாரு பாதாங்கங்கள் தான் ரெடி பண்ணாரு. அது எங்கிருந்து பாக்குறனாக்கா இப்ப நீங்க கிதியோட சம்பத்துக்கு எடுத்துக்கோ கிதியோட வசந்த வாசிக்குவோம்னா சம்பத் மாதம் சொல்றவங்க வசம் படிச்ச டைம் நிறைய போகும் இல்லையா. அப்ப கிதியோட சம்பத்து எடுத்துட்டாக்கா தேவனுக்கு கிதியோட சூஸ் பண்றார். அவர் அருமையான ஒரு தாழ்மையான ஒரு மனுஷன் அவரை வச்சு என்ன பண்றாருனா அந்த மீதியான என்ன பண்ணுவாங்க இவங்க சொந்த இருக்கும்போது அவங்களால ஜெயிக்கணும். அப்போ தேவர் என்ன பண்றாருன்னா 32,000 யுத்த புருஷங்க இருக்கிறாங்க. இருந்தாலும் தேவர் என்ன சொல்ல கிட்டே கேட்ட எனக்கு இவ்வளவு பேர் வேண்டாம். ஏன் இவ்வளவு பேர் வேண்டாங்க சப்போஸ் ஜெயிச்சுட்டாக்கா இது என்னால ஆளு அவங்க சொல்லிடுவாங்க. அதனால யாராச்சும் பயம் இருக்குதா திசல் இருக்குதா என்ன பண்ணுங்க போக சொல்லுங்க அப்படி தேவன் சொல்ல. அப்ப சொல்லுங்க எத்தனை பேர் போயிட்டாங்க நிறைய பேர் இல்ல எத்தனை பேர் போயிட்டாங்க இருக்கிறது 32,000 பேர் யுத்த புருஷர்கள். அதுல 22,000 பேர் என்ன பண்ணிட்டாங்க போயிட்டாங்க. இவங்க என்ன இருந்துச்சு உங்களுக்கு பயமும் திகழும் இருந்துச்சு. ஆனா இது கத்தரோட யுத்தம் அது பரிசுத்தமான யுத்தம் அது மகிழ்ச்சியான யுத்தம் அது செஞ்சாவும் தேவரே சூஸ் பண்றாருங்க. எத்தனை பேர்த்த 300 பேர்த்த மீது 10,000 பேர் இருக்கிறாங்க. இப்பயும் தேவன் சொல்றாரு இது எனக்கு அதிகம் இவ்வளவு பேர் எனக்கு அவசியம் இல்ல. ஏன்னா என்னால கேட்டு சொல்லிடுவாங்க சொல்லி என்ன பண்றாருங்க 300 பேர் முதல் டெஸ்ட் அந்த பயத்துல போயிட்டாங்க. ரெண்டாவது டெஸ்ட் வைக்கிறாங்க எதுல தண்ணியில டெஸ்ட் வைக்கிறாங்க. தண்ணியை போய் குடிக்க வைங்க நான் டெஸ்ட் யூஸ் பண்றேன் அப்படின்னு தேவன் அங்க தண்ணி அனுமதிக்கிறார். அப்ப அவங்க தண்ணி குடிக்கும் போது ரெண்டு விதமான அவங்க தண்ணி குடிக்கிறாங்க. ஒருத்தர் அப்படியே தண்ணி குடிக்கிறாங்க முன்னூத்தி என்ன பண்ணாங்க தண்ணீரை நாய் மாதிரி மண்டி போட்டு அது தெளிவ விலைக்கு அள்ளி நாய் மாதிரி தக்கி குடிக்கிறாங்க. இதுதான் என்ன பண்றாரு தேவன் அந்த 300 பேர்த்த தேவன் சூஸ் பண்றாரு. என்ன பண்ண போறாங்க அந்த யுத்தம் பண்ண போறதுக்கு தேவை போதும் 300 பேர் போதுமா தேவனுக்கு போதும் 300 பேர் அப்படியே தேவன் சூஸ் பண்றார். இந்த 300 பேர் நம்ம பொதுவாக பார்க்கும்போது இது சபை சொல்லிடுவோம் ரைட். ஆனா இந்த பாடத்தை ஸ்பெசிபிக்கா பார்க்கும்போது அந்த 300 பேருமே கடைசிகார பாதங்களுக்கு அடையாளப்படுத்து புரிஞ்சுங்களா. 300 பேருக்கு நம்ம பொது சபை தான் பார்ப்போம் இதையும் கட்டாய ஜாஸ்தி குறித்து மற்ற 300 பேர் சபை முடிஞ்சிச்சு. ஆனா இந்த பாடத்தை ஸ்பெசிபிக்கா பார்க்கும்போது அந்த 300 பேர் வேணா வரலாம் கடைசிகால பாதங்களுக்கு அடையாளப்படுத்துது. அப்போ நல்லா கவனிக்கணும் இப்ப இருக்கிற பாதங்களுக்கு ஏதாவது டெஸ்ட் வருது அந்த 300 பேர் டெஸ்ட் ஏன வந்தது 10,000 பேர் டெஸ்ட் ஏன வந்தது தண்ணியை தண்ணி எல்லாம் குடிக்குது தண்ணி சத்தியத்தை குடிக்குது. அந்த சத்தியத்தை குடிக்கிறது மூலியமாகத்தான் தேவன் அந்த 300 பேர் தங்க சூஸ் பண்றாரு. எதுக்கு யுத்தத்துக்கு எல்லாரும் தண்ணி குடிக்கிறாங்க அது கவனிக்கணும். ஆனா தேவன் எதுக்குமே எங்க என்கரேஜ் பண்றது இல்ல டிஸ்கரேஜ் பண்றாரு. பயம் இருந்தா போயிடு வேண்டாம் எனக்கு வேண்டியது அந்த 300 பேர் மாத்திரமே. அப்போ அந்த தண்ணிக்கும் போது சத்தியத்துக்கு குறிக்கிறது அது மண்டி போட்டு விலைக்கு சுத்தமா குடிக்கிறதுனாக்கா சத்தியத்தை தெளிவாக சத்தியத்தை மாத்திரம் என்ன பண்ணாங்க எடுத்து வாங்கிக்கிறது மாத்திரம் தான் தேவன் சூஸ் பண்றாரு இந்த கடைசி கால பாதங்கள் அந்த கடைசி கால யுத்தம் செய்யறதுக்காக புரிஞ்சுங்களா. அப்ப எதுக்கு அந்த நாய் மாதிரி எனக்கு உதாரணம் கொடுக்கிறாருனாக்கா அதுல கூட ஒரு விசேஷம் இருக்குது. இப்போ மற்ற வேலைகள் தண்ணி குடிச்சிச்சுன்னா எங்க பா தண்ணி குடிக்கும், தண்ணி பார்க்க தண்ணி குடிக்கும். நாய் மட்டும் குடிச்சா வீட்டுல இருக்க நாய் இருக்கா? எத்தனை பேர் நாய் வச்சுக்கிறீங்க? ரெண்டு பேர். நீங்க டெஸ்ட் பண்ணி பாருங்க, போய் தண்ணி குடிச்சா ஆயிரம் பார்க்க ஆயிரம் பார்த்து நாங்க தண்ணி போடாது. நாய் தண்ணி குடிச்சிச்சுனாக்கா தண்ணி குடிக்கும், பார்வை தண்ணி இருக்காது, சுற்றி முற்றி இருக்கும். இதான் நாயோட ஸ்பெஷாலிட்டி. மற்ற வேலைகள் எல்லாம் தண்ணி பார்த்து தண்ணி பார்த்தா குடிக்கும். அப்ப இது எதுக்கு தேவை கொடுக்குறாருனாக்கா, தண்ணி பார்த்து குடிக்கிறது எதை விஷயம் குடிக்குதுன்னா சுத்தி பார்க்கறது நாய். அப்போ சத்தியநாமம் படிக்கும் போது சுத்தி நடக்கிற சம்பவங்கள், சுத்தி நடக்கிற தீர்க்க தரிசனங்கள், என்ன சம்பவம் நடந்துட்டு இருக்குது, இஸ்ரேல் என்ன நடக்குது, இதெல்லாம் நம்ம கவனிக்கிறதெல்லாம் இருக்கணும். சும்மா தண்ணி குடிக்க முக்கியம் அல்ல, அந்த சுத்தமான தண்ணி ஷார்ப் ட்ரூத் வேணும். கடைசி கால பகுதியில அவங்க தான் தேவ தினப்பட போறாங்கன்னா அந்த முன்னூறு பேர் யுத்தத்தை கண்டிப்பா அவங்க பயன்படுத்த போறதா கூட பாக்குறோம். அது விசேஷமான காரியம் கொடுக்குது. ஆனா சபை என்ன பண்ணியாகணும், யுத்தம் பண்ணியாகணும். சபை யுத்தம் இனி வரப்போவதற்கான பகுதியில் இனி இன்னும் கொஞ்ச நாள் இருக்குது. கண்டிப்பா ஒரு யுத்தம் சபை எங்க பண்ண வேண்டிய விஷயத்துக்காகத்தான் நீங்கள் நான் கொடுத்த யுவ சத்தியத்தில் இந்த வனாந்த பயணத்தில் சத்தியத்தை கை கொள்றீங்களா இல்ல கை கொள்ளாமல் போறீங்களா? என்ன பண்ண தேவனவங்களே சோதிக்கும்படி, உங்களை நீங்க சிறுமைப்படுத்தி சோதிக்கும்படி தேவன் அனுமதித்திருக்கிறார். இது முதல் சோதனை. இரண்டாவது சோதனை உபாகமம் 13:3. இந்த விஷயத்தை தேவனவங்களை சோதிக்கிறார் சரிங்களா? அப்போ என்ன சொல்ல வராருனாக்கா, அவங்க தேவனாய் கர்த்தரை எப்படி நீங்க ரசிக்கணும், முழு இதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் நீங்க அன்பு செலுத்தணும் இருக்கிறார். அப்போ இந்த விஷயத்துல சமை ஓடத்து ஓடி முடிச்சுட்டு இருக்கிறோம், ஓட போயிட்டு இருக்கிறோம். இந்த ஓடத்துல எவ்வித சூழ்நிலை வந்தாலும் சரி, எந்த நேரத்தில் எந்த விதமான சத்தியம் எப்படி காரியம் வந்தாலும் சரி, உங்களோட முதல் அன்பு யாருக்கு தான் இருக்கணும், நம்ம தேவனுக்கு மாத்திரமே இங்க இருக்கணும். அதான் தேவனத்தில் எதிர்பார்க்கிறார். அப்ப இங்க முழு இறுதியும் சொல்லும் போது பாயிண்ட் சொல்ல வர ஆசைப்படுறேன். என்ன முழு இறுதியும் தேவன் எங்க சொல்றாருனாக்கா, எப்படி இது முழு இறுதியும் என்ன சொல்ல வர்றார்? நீங்க பாதி இறுதியும் கொடுத்துருவீங்களா? இங்க முழு இறுதியத்தோடு என்ன பண்ணுங்க, நீங்க என் அன்பு செலுத்துங்க, அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க, முழு ஆத்மா ஓடும், அப்புறம் நீ உன்னை நேசிக்கிறது போல, அப்புறம் உன்னைச்சு பிறைய நேசி இறுதியும் சொல்லும் போது இப்போ நம்ம ஒரு காரியம் சிந்திக்கிறோம்னாக்கா அது இருதயத்திலையா இல்ல மூளையிலையா? ரைட்டு, நம்ம விஷயம் சிந்திக்கிறோம் இருதயத்திலையா பிரெயின்லையா? பிரெயின்ல. ரைட்டு, நீ ஒண்ணு பேசிக்கிறீங்க. அப்ப கட்டாய காட்சி ஒரு பொய் சொல்லுகிறார். நீங்கள் உங்கள் இருதயத்தில் இப்படி சிந்திப்பது என்ன? நீங்க உண்மையுவானா இல்ல இயேசு கிறிஸ்து உண்மையா? இல்ல கத்து, நீங்க என்ன சொன்னீங்க, சிந்தனை சிந்திக்கிறது நீங்க, அது ரைட்டு 100% ரைட் இல்லன்னு சொல்ல வரல. ஆனா கத்தாய் காட்சி நம்மள உண்டாக்குனவர், எது யோ சிந்திக்கணும் அவன் தெரியாதா? ஆனா அவர் என்ன சொல்றாருனா, நீங்கள் உங்க இதயத்தில் இப்படி சிந்திப்பது என்ன, இப்படி சொல்ல வர. அப்ப எது சிந்திக்குது? உன் சிந்திக்கிறது இல்லையா? அதாவது இந்த ஒரு விஷயம் இருக்குது, தேவன் உங்களுக்கு இங்க நம்மளுக்கு வாய்ப்பு கொடுத்தாக்கா, நீங்க அனுமதி கொடுத்தீங்கன்னாக்கா இந்த ஒரு சப்ஜெக்ட் மாத்தம் ஒரு 8 வாரம் பார்க்க வேண்டியது வரும். ஒரே வசனம் தான், இது பேர் கிரேட் லா. தேவன் கொடுத்த பிரதான 10 கட்டளை சொல்லி என்ன பண்ணாரு, 2 கட்டளை கொடுத்தாரு இல்லையா? அங்க உன் முழு இதயத்தை வரும், உன் முழு ஆத்மா வரும், நீ உன் அன்பு செலுத்தது போல பிறனையும் அன்பு செலுத்த. 2 வசனத்தை தேவன் இங்க ஒரு திருப்பையும் வாய்ப்பு கொடுத்தாரு. 8 வாரம் சப்ஜெக்ட் பார்க்கும், அப்பதான் இந்த ஒரு வசனத்துக்கு அர்த்தமே தெரிய போகுது. இது சிம்பிளா மாதிரி நீங்க சொல்லி முடிக்கிற பாயிண்ட, எப்படி இறுதியும் சிந்திக்குது மூல சிந்திக்கு சொல்ல வரனாக்கா. இப்ப நம்ம இறுதித்துறை வேலை என்ன வேலை? பிரிக்கிறது இல்ல, பிரிக்கிறது கிட்னியோட வேலை. ஹார்ட்டோட வேலை என்ன? இதை தெரிஞ்சாதான் நீங்க சகலமும் யோசிக்க முடியும். ஹார்ட்டோட வேலை என்ன? ரத்தத்தை சகல பாசத்துக்கும் அனுப்புறது ரத்தம் தான். சரி, பாசத்தான் ரத்தத்தை அனுப்புது. ரத்தத்தில் என்ன இருக்குது? ரத்தத்துல ஜீவன் இருக்கிறதுனால இந்த ஹார்ட் தான் எல்லா உறுப்புகளும் ஜீவன் தர விஷயமா கூட இருக்குது. அப்போ நம்ம பார்க்கிற எல்லா காரியங்களும் சரி, கேட்கிற விஷயங்கள் எல்லாம் சரி, எது ஸ்டோர் பண்ணுதுன்னா இதயத்துக்கு ஸ்டோர் ஆகும். இது என்ன பம்ப் பண்ணுங்க, ரத்தத்தை பம்ப் பண்ணுது எல்லா உறுப்புக்கும், பிரெயின் கூட இதை ரத்தத்தை பம்ப் பண்ணுது. அப்போ முதல்ல இதயத்திலிருந்துதான் காட்சிகள் எல்லாம் எங்க போதும், பிரெயினுக்கு போகும். அது எதுதான் ஃபர்ஸ்ட் போகணாக்கா, நல்லது போவாது, எது மோசமாக கெட்டதாக இருந்தது அதுதான் மொதல் போகும். ஓகேங்களா, அதுதான் தேச நேரம். இறுதியும் மகா திருக்குள்ளதும் கேடுள்ளதுமாக இருக்கிறது. அது அது அடக்க கூடுவோம்னு வச்சு நீங்க கேட்கறாருயா, அதுதான் காரியம். அதுதான் நீ இறுதியத்தில் இவன் சிந்திப்பது என்ன கத்த சொல்றது காரியம். அதுதான் அவங்க வந்தா தான் எங்க போக நேரம், பிரெயினுக்கு போய் அங்கிருந்து அந்த காரியம் நாங்கள் செய்யறதுக்காக பார்க்கிறோம். அதுதான் உன் முழு இறுதினா அந்த இறுதியத்தை சுத்தப்படுத்திக்கிறதுக்கு ஒரு ஆறு ஸ்டேஜ் இருக்குது. இந்த ஆறு ஸ்டேஜ் சுத்தம் பண்ணதுக்கு அப்புறம் தான் என்ன பண்ண முடியும், முழு இறுதியத்தோட தேவனையும் அன்பு செலுத்த முடியும். அதுக்கப்புறம் தான் அவன் மூணு ஆத்மாவோட அப்புறம் நீ உன்ன நேசிக்கிறது போல அதுக்கப்புறம் பெரிய நேசிக்கணும். இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஜெயிக்கணும். நீங்க பெற முடியும் சொல்லி பேசுறாரு. அப்போ இந்த சோழன் என்ன இருக்கிறாங்கன்னாக்கா, சத்தியத்தில் ஓடும்போது உங்கள் முழு இறுதியும் யார் பக்கம் இருக்குது, தெய்வன் பக்கம் இருக்கிறதா இல்லையா என்ன பண்ண தேவன் நம்மள சோதித்தறிகிறாரு. அப்புறம் மூணாவது ஒரு சோதனை, நியாயாதிபதிகள் இரண்டாம் அதிகாரம் 21-22. அப்ப இங்க என்ன சோதனை இருக்கிறார் மக்கள் மதியில, இங்க என்ன சோதனை தேவன் அவங்க மதியில் இருக்கிறார் சோதனைக்கு. அதாவது இங்க என்ன சோதனை இருக்கிறாருன்னா, இவங்க எல்லாரும் முற்புதாக்களை போல நடக்கிறாங்களா இல்லையா, புரிஞ்சுங்களா. வசந்த் அக்கம் பேசுறார் இந்த சோதனை எப்படி வருதுன்னாக்கா, இவங்க இஸ்ரேல் ஜனங்கள் நாங்க முற்புதாக்கா தான் ஃபாலோ பண்றோம், இவங்க முற்புதாக்கள் சொல்லி சொல்றாங்களே ஆபிரகாமும் ஈசாக்கு யாக்கோபு இவங்களை கொண்டு தான் தேவனங்களை ஆசீர்வதிச்சார். இதுதான் எங்களுக்கு மேன்மை எல்லாம் சொல்லும் போது நீ கண்டிப்பா அவரை போல நினைக்கிறீங்களா அப்படின்னு யாரும் எதிர்பார்க்கிறாங்க. மாம்ச இஸ்ரேலுக்கு தேவன் சோதி தெரிய நீங்க அவளை போல நடக்கிறீங்களா, அதே போலதான் தேவன் நம்ம எதிர்பார்க்கிறார். நாம கூட பண்ணலாம் முற்புதாக்களை போல நடக்கிறோமோ இல்லையா, இவர் எதிர்பார்க்கிறார் இல்ல. நம்ம வாழ்ந்த கத்தரை இயேசு கிறிஸ்து கூட வாழ்ந்த வாழ்க்கை நம்ம எதிர்பார்க்கிறார். அப்போ சில வாழ்ந்த வாழ்க்கை, ஏழு தூதர்கள் வாழ்ந்த வாழ்க்கை, இதெல்லாம் நம்ம படிக்கிறோம், சட்டத்தில் படிக்கிறோம். இதெல்லாம் கூட நீங்க உங்க வாழ்க்கையை பின்பற்றுங்களா இல்லையா அப்படி கூட தேவர்களை சோதித்து தெரிய ஆசைப்படுகிறார். ஏன்னா முற்புதாக்கள் சொல்லும் போது ஆபிரகாம் போல இருக்கிற விசுவாசம் சொன்னா இல்லையா, நாங்க போய் திரும்பி வருவோம். அதனால என்ன பண்ண விசுவாசத்தின் தகப்பனானவர் இல்லையா, அந்த விஷயத்தை எல்லாம் பார்க்கணும் நம்ம. அதே மாதிரி ஈசாக்கிட்ட இருக்கிற அந்த கீழ்ப்பணிதல், அதே மாதிரி யாக்கோபட்டுக்கு அந்த வைராக்கியம், இந்த மூணு கேரக்டர் தான் யார் எதிர்பார்த்தாருன்னா மாம் சிஷ்யர் மத்திய தேவன் எதிர்பார்க்கிறார். அதே கேரக்டர் என்ன பண்றாருன்னா நமக்கும் எதிர்பார்க்கிறார். எப்படி இப்ப கத்ரா ஜெயசிக்கு இருக்கிற அவர் வாழ்ந்த வாழ்க்கை தெரியும் உங்களுக்கு, அவரோட சீஸ்வரா இருக்கிற நாம அவரை போல நீங்க நடக்கிறீங்களா இல்ல. அவர் தன்னைத்தானே என்ன பண்ணிட்டாரு, வெறுத்த விஷயம் இருக்குது எடுத்து சிறுவை தூக்கிட்டாரு. அப்படிப்பட்ட காலத்துல நம்ம தன்னைத்தானே வெறுக்கிறது இல்லாம அவரை போலவே செய்யறோமா, முதல்ல நம்ம தம்மைத்தானே வெறுக்கிறோமா, இதெல்லாம் நம்ம யோசிக்கிறதா தேவன் நம்ம எதிர்பார்க்கிறார். நம்ம மன கத்தா இயேசுக்கு பின்பற்றி போறோமா இல்ல, அவர் நேசித்தாரு அநேக அன்பு செஞ்சாரு நகாப்பி அன்பு. சகோசர் மத்தியில் என்ன வேணும், உலகம் மத்தியில சூரிய அன்பு இருந்தா போதும், ஆனா சகோதரம் என்ன வேணும், அகாப்பு என்ன அர்த்தம், அகாப்பு அன்புக்கு என்ன அர்த்தம், எதிர்பார்க்காத அன்பு, பணி வாங்க சந்தர்ப்பம் கிடைக்கும் பணி வாங்காமல் இருக்கிற அன்பு. அதான் தேவன் நம்ம எதிர்பார்க்க இது எங்க சொல்லணும்னாக்கா, தாவீது சவுல் கிட்ட சொல்லலாம். இப்போ சவுல் தூங்கிட்டு இருக்கும் போது தாவீது என்ன பண்ணாரு, போய் அது சாவிய செக் பண்ணி கொண்டு வராரு. ஆனா கொண்டு சந்தர்ப்பம் இருந்துச்சா இல்லையா, தேவன் வாய்ப்பு கொடுத்து என்ன பண்ணல, ஏன் பண்ணல, தேவன் அவர் அபிஷேகம் பண்ணிக்கிறார் நான் தொட மாட்டேங்கிற விஷயம் இதுதான். அந்த இடத்துல கொடுத்தா அங்காப்பு வந்து ரெண்டு பேரும் சம்பருக்கு இருந்தாரு, போய் ரெண்டு சேர்ந்த சந்தர்ப்பம் கழிச்சு என்ன பண்றதுன்னா தாவீது சவுலங்க கொல்றதுல சவுலே சொல்லுவாரு தேவன் வாய்ப்பு கொடுத்து என்ன பண்ணலங்க கொல்லல, அங்க என்ன அன்பு இருக்கிறாரு தாவீதுனாக்கா அந்த ஹாப்பி அன்பு. ஏன்னா தேவன் அபிஷேகம் பண்ணிருக்காரு. அப்ப நம்ம என்ன பண்ணிருக்க தேவன் ஒவ்வொருத்தரையும் இந்த அபிஷேகத்துக்கும் வச்சிருக்கிறாரு. அதேதான் நம்மதில இந்த அகாப்பி அன்பு இந்த கடைசி காலபோகத்தில் நம்ம செலுத்திட்டு இருக்கிறோமா, கத்திரா ஏசு கிறிஸ்து போல எப்படி நமக்கு கத்திரா ஏசு எப்படி சேர்த்துறாரு அந்த ஹாப்பி அன்பு நம்ம எதிர்பார்த்து கத்துருக்கிறாரு. அதேதான் எனக்கு நம்மளையும் தேவை எதிர்பார்க்கிறாரு. நீங்க அதே மாதிரி ஒவ்வொருவருக்கும் அன்பு செலுத்தும் போது அப்படி செய்றீங்களா, அதே விஷயத்தை எதிர்பார்க்கிறாரு. அப்போ பிதாவின் சித்தத்தை எல்லாமே கத்திரா ஏசு கிறிஸ்து நிறைவேற்றி காமிச்சிருக்கும் போது அந்த குணத்திறன் போல நீங்க நடக்கிறீங்களா, தேவன் கண்டிப்பா அங்க எதிர்பார்க்கறேன்னு பார்க்கணும். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற உலகம் மாறக்கூடிய நிலைமை, சேஞ்சபிள் லைஃப் இல்லையா. அன்னைக்கு ஒப்பிட்டாக்க வாழ்ந்த கணக்கு அவ்வளவு பாவங்கள் இல்ல. ஆனா இன்னைக்கு என்ன இருக்கு கண்ண முன்னாடி, அறிவு பெருத்து போற காலப்பகுதியில அவ்வளவு பாவங்கள் மத்தியில வாழ்ந்துட்டு இருக்கிறோம். சூழல் எப்போ வேணா மாறும், ஆனா நாம என்ன பண்ணக்கூடாது, எப்போதையும் மாறக்கூடாது. அவன் பின்பற்றி நம்ம தேவன் நடக்கிறோமா, முற்புதாக்கல போனவே நம்ம நடக்கிறோமா, அப்ப தேவன் எதிர்பார்க்கிறார். ஓடி முடிச்சோட வாழ்க்கையை பாருங்க, முற்புதாக்கள் ஓடி முடிச்சுட்டாங்க, அப்போஸ்தலர்கள் ஓடி முடிச்சிருக்கிறாங்க, நம்ம ஏழு தூதர்கள் ஓடி முடிச்சிருக்கிறாங்க. இதை நம்ம பார்க்கலாம் அவங்களோட வாழ்க்கை எந்த அளவுக்கு வாழ்ந்திருக்கிறாங்க. பலியின் ஜீவியம் ஆகும், உடன்படிக்கை செய்து அவங்க போற அந்த பலியின் ஜீவம் நம்ம கண்டிப்பாக ஒட்டு நோக்கி பார்க்கலாம் இருக்கிறோம். அவங்களோட கீழ்ப்படுதல் எந்த அளவுக்கு அவங்க கீழ்ப்படுத்தி இருக்கிறாங்க, ஒவ்வொரு முற்புதாக்களும் சரி அப்போஸ்தலர்கள் எந்த அளவுக்கு அவங்க கீழ்ப்படைஞ்சு அந்த குணத்தையும் வெளிப்படுத்தி இருக்கிறாங்க. அதை நாம எனக்கு அதே மாதிரி ஃபாலோ பண்றோம்னா அவங்க வச்ச வைராக்கியம் இதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான வாழ்க்கை தான் தெரியுது நம்மளுக்கு. அந்த அளவுக்கு என்ன பண்ணலாம், தேவன் நம்ம எதிர்பார்க்கறாரு. ஆனா சரி இப்ப ஓடிக்கொண்டு போக பாக்கலாமா, இப்ப ஓடிட்டு இருக்கிற சகோதரர் இப்போ அவங்கள பாக்கலாமா, பார்க்கலாம். உங்களுக்கு ஒரு திறமை இருந்துச்சுன்னா அவங்க தெரிஞ்ச நல்லதை மாத்திரம் இருக்கிற உங்களுக்கு திறமை இருந்தா பாருங்க, இல்ல அந்த பலவீனமா இருக்குன்னா நீங்க அதை கூட பார்க்க வேணாம். நம்ம கத்திரை ஏசு கிறிஸ்து அப்போஸ்தலன் வாழ்க்கை வாழ்க்கை பார்த்தாவே போதும் நீங்க. இதனால தேவன் அவங்க மதிய எதிர்பார்க்கிறாரு, நீங்க இந்த அளவுக்கு ஓடுறீங்களா, உட்புதாக்கள் போல அவங்க எதிர்பார்த்தாரு சோதனை. அதே சோதனை உங்க மதியம் எதிர்பார்க்கிறாரு. நான் ஒரு சோதனை பிரசங்கி மூணாம் அதிகாரம் பதினெட்டாவது வசனம், பிரசங்கி மூணாம் அதிகாரம் பதினெட்டாவது வசனம். பாத்தீங்க இங்க என்ன தேவன் யோசிக்கிறாங்க, எப்படி யோசிக்கிறாரு, மனுப்புத்திரர்கள் எப்படி இருக்கிறாங்க, மிருகங்களை போல என்ன அர்த்தங்க, தேவன் நம்ம மனுஷனாக படிச்சுக்கிறாரு ஆனா என்ன சொல்ல வர்றாரு, மிருகங்களை போல இருக்கிறாங்கன்னா எப்படி நினைக்கிறாரு அப்படின்னா, இல்ல அப்படி பேச வரல. அதாவது மிருகங்கள்ல மிருகங்கள் மாதிரி பாக்குறது இல்ல, பசங்க தெரியுமா குழந்தைங்களா, பாத்தீங்களா யார் காண முடியுது, அவர் பார்க்கிறாரு. அது என்ன சொல்ல வராங்க, இந்த ஓடத்துல சோதனை வர வேலையில நீங்க எந்த அளவுக்கு உங்களை தாழ்த்துறீங்க, இந்த சோதனை என்னால ஓட முடியல அப்படி ஒப்பு கொடுத்து மிருகங்களை போல அந்த அளவுக்கு உங்களை தாழ்த்துறீங்களா இல்லீங்களா, அதை எதிர்பார்க்கிறார். சோதனை வர வேலையில நீ எந்த அளவுக்கு உங்களை தாழ்த்துறீங்க, என்னால ஓட முடியல பா, என்னால ஓட முடியல, இது நீங்க தான் அப்படின்னு ஒப்பு கொடுத்து எந்த அளவுக்கு நம்ம கீழே தாழ்த்துறோம், மிருகங்களுக்கு ஒப்பாக இல்லையா, மனுஷனோட நிலைமை காட்டு கீழே இருக்கு, மிருக கேள்வி இல்ல மிருக்க அவன் நினைக்கிறது இல்ல, அந்த அளவுக்கு தளர்த்தீங்களா இந்த காணபடிக்கு என்ன பண்ற சோதனை உங்க மத்தியில அங்க வைக்கிறாரு. அப்ப சோதனை வரும் வேலையில சுயமா நான் என்ன பண்ணும், சுயமா செய்யற காரியம் எதுவுமே நம்ம செய்யக்கூடாது, எல்லா தேவன் ஒப்பு கொடுக்கும் போது அவருக்கு என்ன கட்டுக்கொள்ள முடியும், சோதனை முடியாத பட்சத்துல தேவனை தாண்டும் போது அவருக்கு நினைத்தான் நம்மளுக்கு வேணும் கிருபை. அந்த கிருபை எந்த மாத்த என்ன முடியும், இது தாழ்மையா இருக்கும் மாத்திரம் தான் கிடைக்கும் இல்ல கிடை, எந்த அளவுக்கு நீ சான்றாவது முடியும் சொல்லி நீ சான்றாக போது மட்டும்தான் அந்த கிருபை என்ன முடியும் தேவனிடத்து கிடைக்கும். அப்ப சொல் பவுலுக்கு இருந்துச்சு, எப்படி வசனம் பாய்ச்சி பாருங்க, ரெண்டு குழந்தைகள் பன்னெண்டாம் அதிகாரம் ஏழுல இருந்து ஒன்பது, நான் என்ன பண்ண, நான் என்னை உயர்த்தாத படிக்கு நான் யார் கொடுக்க படிக்க, அவர் போல் கொடுக்கப்பட்டுச்சு. அப்புறம் அப்போ இது போதும், இதான் அப்போ போலுக்கு வச்சது என்ன சொன்ன, நான் என்னை உயர்த்தாத படிக்கு இந்த ஓடத்தை ஓடும் போது ஏன்னா தேர்ந்தெடுத்த பாத்திரம் அந்த மாதிரி நான் இந்த மாதிரிதான் பாருக்கிறேன், என முடியல அப்படின்னு நம்ம தேவன் எந்த அளவுக்கு சண்டையை ஒப்புக் கொடுக்கிறோமோ, நம்ம மிருந்து போன இருக்கிறனே அதுதான் பாக்குற, அந்த அளவு நீங்க சண்டையை ஒப்புக் கொடுக்குறீங்களா தேவ எதிர்பார்க்கிற இதயத்துல. அப்படி செய்யும் போது தேவத்தை என்ன பண்ண முடியும், கிருபி நம்ம பெற்றுக் கொள்ள முடியும். அந்த கிருபி ஓடுறத கூட தான் என்ன பண்ண முடியும், சோதனையை ஜெயிக்க முடியும் பாக்குறோம், இல்லன்னா ஓட்டத்தை ஜெயிக்க முடியாது. அதான் தேவன் வந்து எதிர்பார்க்கிறாரு. அங்கே ஒரு காரியம், சங்கீதம் 119:67-71. தாவி சொல்ற வார்த்தையா இருக்குது. என்ன சொல்றாரு? நான் உபத்திர பருவத்திற்கு முன் வழி தப்பி நடந்தேன், அப்புறம் அதுக்கப்புறம் என்ன பண்ற, இப்ப நான் என்ன பண்றேன், வார்த்தைய காத்து நடக்கிறேன். அதனால 21 என்ன வாசிங்க, அதனால உபத்திரப்பட்டது எனக்கு நல்லது. யார் சொல்றா? தாவீது சொல்றாரு. இதுதான் நம்ம எதிர்பார்க்கிறாரு. உபத்திரவப்படும் போது இது நல்லது நீங்க சொல்றீங்களா? உங்களுக்கு எதிர்பார்க்கிற அதுதான். ஏன்னா உபத்திர பொறுத்த பண்ண எப்படி இருந்தாரு, வழி தப்பி நடந்த. எப்படி உதாரணம் செலுத்திட்டாக்கா, இப்போ இவரு தாவீது யாரு? ராஜா. ராஜாக்கு என்னதான் வேலை? யுத்தம் செய்யறதா ராஜாக்கு வேலை. ஆனா யுத்தம் நடக்கும்போது இவர் என்ன பண்ணிருந்தாரு? மாலையில உலாவிட்டு இருந்தாரு. உலாவிட்டு இருக்கும்போது தான் என்ன பண்ணாருன்னா, அந்த பச்சை பாட அந்த பாவம் செய்ய அவருக்கு நேரிட்டுச்சு. அது நிமித்தம் தேவர் என்ன பண்ணாரு? குழந்தை கொடுத்தா கூட அந்த குழந்தை என்ன ஆச்சு அவருக்கு? அது எப்படி இருக்கும் தாவீது? பாவம் பண்ண யாரு செத்துருச்சு? இதுதான் தேவன் அவர் கொடுத்த உபத்திரவு. ஏன்னா அது வசந்த காத்துக்குள்ள எப்படி இருந்தாருன்னா, வழித்தப்பி நடந்தார். நாம சொல்றோம் சில சமயத்தில் நம்ம வழித்தப்பி நடக்கும் போது சில உபத்திரம் தேவன் அனுமதிப்பார். அது மூலியமா என்ன பிரமாணம்? இதுமே நான் பிரமாணத்தை காத்து நான் நடக்கிறேன். தாவீதன் விஷயத்தை வச்சார். அது எங்க அவர் ப்ரூஃப் ஆச்சுனாக்கா, நான் உபத்திரப்பட்டது எனக்கு நல்லதுன்னு சொல்லும் போது அவருக்கு வைராகியம் ஒன்னும் அதிகமாச்சு. தேவன் கிட்ட உபத்திரம் வரும்போது தான் நாம் அதிகமாக சேர முடியும், தேவனிடத்தில் சேர முடியும். உபத்திரம் வராது சேர முடியாது, நம்ம தேவனிடத்தில் சேர முடியாது. அந்த அளவுக்கு வைராகியம் வராது. நம்மளுக்கு பக்தி இருக்கும், பக்தி வைராகியம் நம்மளுக்கு வேணும் இல்லைங்களா? பக்தி எல்லாத்துக்குள்ள இருக்கும். உங்களுக்கு தங்க மருத்துவ என்ன பக்தி இருக்குது, அவங்க பக்தி தான் இருக்கிறாங்க. ஆனா நம்மளுக்கு என்ன வேணும்? பக்தி வைராகியம் வேணும். அப்பதான் நம்ம அதிக அதிகமா தேவன் கிட்ட நெருங்க முடியும். எப்படி சொல்லணும்னாக்கா, இப்ப தாவீது வயசானதுக்கு அப்புறம் தாவீது கிட்ட போறாட்டு கை காட்டுறேன்னு மூணு கொஞ்சம் போராடி இல்லையா? அதுக்கப்புறம் இருக்கலாம். ஆனா வயசானதுக்கு அப்புறம் அவங்க ஒரு பொண்ணை கட்டி வச்சாங்க தெரியுங்களா? வசனம் இருக்குது இல்லையா? வயசானதுக்கு அப்புறம் என்ன பண்ணாங்கன்னா, பயவடி செய்யறதுக்கு ஒரு வேலையை கட்டி வைக்கிறாங்க, அது மனைவி. ஆனா பச்சை பயிர் கட்ட செஞ்ச அந்த தவறு, அது மூலியமா அவங்க தண்டனை தேவன் உபத்திரவு கொடுத்து அது என்ன பண்ணாருன்னா, அந்த மனைவி அவர் அறியவே இல்லை. ஓகேங்களா? இவ்வளவு சொல்ல முடியும். ஆனா என்ன இருக்கு, அவருக்கு உரிமை இருக்குது. அது யாரு? அது தாவீதோட மனைவி. அங்க செஞ்ச விஷயம் இங்க என்ன பண்ணல? ஏன் இந்த உபத்திரவு? நான் உபத்திரப்பட்டது எனக்கு அது நல்லது என்று கண்டனால ஒரு பிரமாத்தை நான் காத்து நடக்கிறேன். அந்த விஷயம் எங்க வரைக்கும் அவர் பாதிச்சிருந்தது மனசுல? தேவன் அவர் முழுத்த அவர் அறிஞ்சு வச்சிருந்தார். அதனால தான் அந்த உரிமை இருந்து கூட என்ன பண்ணாருன்னா, அந்த விஷயத்தை அவரை செய்யவே இல்லை அந்த பாவம் பண்ணதால. அதான் சொல்ற வருஷம் சொல்றாரு, நான் உபத்திரப்படுறதுக்கு முன் என்ன பண்ண, வழித்தப்பு நடந்தேன். அதுக்கப்புறம் என்ன வச்சேன், நான் பிரமாணத்தை காத்து நடக்கிறேன். ஏன்னாக்கா, நான் உபத்திரப்பட்டது நல்லது. அதே தான் நம்மளுக்கு எதிர்பார்க்காது. நீ உபத்திரப்படும் போது இது எனக்கு நல்லதுன்னு நம்ம சொல்றோமா, இல்ல ஐயோ இது என்ன முடியல நம்ம சொல்றோமா? அத்த விஷயம் இதுல கூட பொறுமை என்ன ஆகுது, ரொம்ப அவசியமா இருக்குது இல்லையா? இது கூட பொறுமை ரொம்ப அவசியமா இருக்குது. அது உபத்திரப்படுறது நல்லது நம்ம சொல்றது, இது அது எழுதித்தான் தேவன் நம்மளை எதிர்பார்க்கிறாரு. எபிரேயர் 12:10-11. யாருக்கு பிரயோஜனத்துக்காக? நம்மளுடைய பிரயோஜனத்துக்காக தான் அவன் செத்துருக்கு. அதே மாதிரி தாவீது கூட அப்படித்தான். அவன் தாவீது தேவன் இருதயத்துக்கு ஏற்றவன் வந்தாரு. அது அப்படி கஷ்டம் தக்க வச்சு கொள்றதுக்காக என்ன பண்ணாரு, அவர் சோதித்திருக்கிறாரு. ரோமர் 8:28. நீங்க உபத்திரப்பட்டீங்கன்னா அது எதுக்கு உங்களுக்கு? அந்த உபத்திரம் எல்லாமே உங்களுக்கு நன்மைக்கு ஏதுவாக மாத்திரமே இருக்க தவிர அது உங்களை கெட்டு போறதுக்கு இல்ல. தேவோட சோதனை உங்களை இப்படியும் புதுசிஷ்டியா உருவாக்கிடும். உருவாக்குறது தான் சோதனை மத்தியில வருது நம்ம தேவன் பாக்குறாரு. அப்ப இந்த ஒரு விஷயத்த என்ன சோதிக்கிறாருன்னா, உங்கள் இருதயம் உபத்திரப்படும் போது நான் உபத்திரப்பட்டது எனக்கு நல்லதுன்னு நீங்க சொல்றீங்களா, அதுதான் எதிர்பார்க்கறேன் சொல்றீங்களா, அதை எதிர்பார்க்கிறார் பாத்தீங்களா. அடுத்தது ஆறாவது ஒன்னு பேதரும் பணம் அதிகாரம் 7:8 அப்போ புத்தி சிஷ்டியா இருக்கு நம்மளுக்கு தேவன் அனுதினமும் நம்ம கவனிக்கிறார் சோதனை நடத்துறார். என்ன சோதனை அது, இந்த வசந்த பிரகாரம் என்ன விசுவாசம் அது, மகாபரிசுத்தமான விசுவாசத்துல நம்ம நினைச்சு இருக்கிறோமா இல்லையானுங்கிறது நினைப்படா. நாளுக்கு நாள் நாலு நாள் நம்ம புடமிட்டுகிறார் தேவன். யார் புடமிடுறது நம்மள, நான் தேவனா எங்க தேவன் இருக்கா பாத்தீங்க. மல்லிகா 3:2-3 இந்த புடுமுறை வேலை செய்கிறார் திருச்சபையா இருக்கு நம்மளுக்கு டே பை டே நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் இந்த விசுவாசம் மகாபரிசுத்தமா விசுவாசம் நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் நம்ம பெருகிட்டு வருதா இல்ல அது தாழ்ந்துட்டு போதா, அதுதான் நம்ம வைக்கிற நம்ம சோதனை நம்ம தெரிய இருக்குது. ஏன்னா சாத்தா என்ன பண்ணணும், அந்த மகாபரிசுமான விசுவாசத்தை எப்படியாச்சும் குறைச்சிடணும், அதை விட்டு வழிவழிக்க செய்யணும் தான் அவனோட வேலையை மாத்த இருக்குது. ஆனா தேவன் நம்ம வைக்கிற சோதனை இல்ல, இது நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் இன்க்ரீஸ் ஆயிட்டு வருதா, இதை நீங்க வளர்றீங்களா அதாங்க பாக்குறாரு. ஏன்னா நாம இன்னைக்கு எப்படி இருக்கிறோம், நம்ம விஷயம் காணாதபடி நாம என்ன பண்றோம், வேறு மேல விசுவாசம் வைக்கிறோம். அவங்க 30 என்ன பண்றாங்க, அவங்க கண்டு அது ரைட் என்ன பழையப்பா காலத்துல 30 என்ன பண்ணாங்க, கண்டு விசுவாசம் என்ன பண்ணாங்க தேவன் அணிஞ்சு கொண்டாங்க. நாம என்ன பண்றோம், போ காணாத விசுவாசிக்கிறோம். அதே பழையப்பா காலத்துல ஒரு 3 எதையுமே பார்க்காத விசுவாசிச்சாங்க. தானிய பொத்துக்கு எடுத்துக்காங்க, சாத்திர மேஜாக் அபேத்தியம் எடுத்துக்குவாங்க. இவங்க மோசையிட்ட வழிநடத்துற விஷயத்தை பார்த்தாங்களா, பார்க்கல. அங்க இது 10 வர வச்சது உங்களுக்கு தெரியாது, தெய்வம் செஞ்சுக்கிறாரு. அதை அங்க இருந்து கூட்டு வந்து செங்கல்ல கடவுள் வச்சுக்கிறாரு, அது உங்களுக்கு தெரியாது, பார்த்தது இல்ல. 40 நடந்தாங்க, மண்ணை கொடுத்தாரு, காடை கொடுத்தாரு, சிறப்பு தேஞ்சா, டிரஸ் மாத்திச்சா, இதெல்லாம் என்ன பண்ற தேவன் செஞ்சது அவங்க பார்த்தாங்களா, பார்க்கல. என்ன பண்ணிருப்பா, கண்டிப்பா கண்டிப்பா கேள்விப்பட்டிருப்பாங்க. என்ன இந்த விஷயம் எல்லாமே யார் கேள்விப்பட்டா, அவன் கண்டிப்பா கேள்விப்பட்டிருப்பான். கேள்விப்பட்டுதான் அவன் கூட இருந்தாங்க ஒரு விசுவாசத்துல. ஆனா இது எப்படி பாத்தோம்னாக்கா, இந்த தானியல் புத்தகத்துல இப்போ ஒரு சபை கசேரைக்கு யுத்தம் பண்ண சொன்ன இல்லையா, கண்டிப்பா யுத்தம் பண்ணியே ஆகணும். அது எந்த மாதிரி யுத்தம் இருக்குன்னாக்கா, வெளிப்பட்ட வசனம் வரும், இந்த மிருகம் மீண்டும் 1 மணி நேரம் எனவும் என்ன பண்ணும், அந்த அதிகாரத்தை பெற்றுக்கொள்ளும், அதே வேளையில விழுந்துடும். இது யாரு மிருகம், போக்கு மார்க்கம் எப்படி நடக்க போகுது, இப்போ நடக்க போற விஷயம் அது. மீண்டும் போக்கு மார்க்கம் எப்படி இந்த 1000 என்ன பண்ணாங்க, உச்சக்கரத்தில் இருந்தாங்களே இல்லையா, 1799 விஷயம் முடிவு வந்தது. அந்த எந்த உச்சகட்டம் அது, 1000 இந்த உச்சகட்டம். ஆனா இனி வரப்போற காலங்கள்ல அவ்வளவு இருக்காது, அவ்வளவு பவர் இருக்காது. ஆனா மீண்டும் அவங்க என்ன பண்ணப்படும், ஒரு அதிகாரம் கொடுக்கப்படும். அதை வெளிப்படுத்த அந்த மிருகம் மீண்டும் 1 மணி நேரம் அளவும், 1 மணி நேரம் ஒரு சின்ன காலப்பகுதி, 1 மணி நேரம் அளவும் அந்த அதிகாரத்தை பெற்றுக் கொண்டு அதே 1 மணி நேரம் அளவு என்ன பண்ணுவாங்க, கீழே விழுந்துருவாங்க. இந்த வேலையில சபை என்ன பண்ணும், அங்க சாட்சி கொடுக்க வேண்டியது வரும். சாட்சி கொடுத்து தன் ஓட்டத்தை, அதாவது அந்த மரணம் சம்பவிக்கும் போது சபையோட சாட்சி பூமியில நிறைவடைஞ்சு முடியும். அதை நம்ம விஷயத்து பாக்குறோம். அப்ப இந்த சம்பவம் அவங்களுக்கு எங்க மேட்ச் ஆகுதுனாக்கா, இப்போ தானிய புத்தகத்தை பாக்குறோம், அந்த நேபுகாத்து நேரில் என்ன பண்ணாரு, ஒரு சிலைய செஞ்சு வச்ச, சரியை செஞ்சு வச்சுட்டு என்ன சொன்னாரு, என்ன என்ன பண்ணீங்க எல்லாமே அதை வணங்கணும் அப்படி செய்ய ஒரு கட்டளை போடும்போது, இது ராஜாவா ஏற்படுத்தினாங்களா, ராஜா ஏற்படுத்தல, கூட இருக்கிற மதம் இல்லைங்களா, இது கூட நான் மதம் மற்றும் அரசியல் ஒன்று சேரும் போதுதான் இந்த போப்பார் உச்சத்தில் இருக்கும். நீங்க சேருதா, இனி அரசியலும் மதமும் கை கோத்தி வர விஷயத்த இல்லாம நீ கண்கூட பார்த்துருக்கு. இதுதான் நான் பார்க்க விஷயங்கள். நாளை தண்ணி குடிக்கும்போது எங்க பாக்குது, அந்த தண்ணி குடிக்குமா சத்தியம் கொடுத்து நான் படிக்கும் போது குடிக்குமா சுத்தி பார்க்கணும், என்ன சமூகம் நடக்குது, என்ன சூழ்நிலைகள் பார்க்கணும் நம்ம. அப்போ அரசியல் மதமும் கைக்கோர அன்னி அசல் சொன்னாரு, அவர் காலகட்டத்தில் அசல் வாழ்ந்துட்டு இருக்கும்போது உடல் வந்துட்டு இருக்கும்போது அவர் காலகட்டத்தில் சொன்னாரு மதமும் அரசியலும் ஒன்று சேரும், அது கடைசி காலம் இருக்கும். என்ன ஆயிட்டு இருக்கு நம்ம காலகட்டத்தில் கண் கூட பார்த்துட்டு இருக்கிறோம், அரசியல் மதம் இன்னைக்கு கை கோத்துட்டு இருக்கிற நிலம் இல்ல. அப்போ அங்க இருக்கும் போது என்ன மீண்டும் அப்ப என்ன பண்றாங்க, கூட கூட மத தலைவர்கள் என்ன பண்றாங்க, நீ சிலை செஞ்சு வைங்க அவங்க எல்லாத்தையும் வணங்க சொல்லுங்க, வணங்காத என்ன பண்ணுங்க அந்த அப்படி சொல்லல, நீங்க போட்டு இதுவும் சொல்லுங்க ராஜாவா சொல்ல கிடையாது அவருக்கு என்ன கிடையாது. அப்ப இருக்கும்போது இவங்க என்ன பண்றாங்கன்னா மூணு பேரும் சிலைய வணங்குறது இல்ல, இவங்க மூணு பேரும் சபை கிடையாது புரிஞ்சுங்களா, இந்த மூணு பேர் யார் கிடையாது சபை கடையில இருக்கிறாங்க. அப்போ இவங்க வணங்காத பேசுறது என்ன பண்றாங்க மூணு பேரையும் அப்படின்னு சொல்ல போடுறாங்க. அது என்ன சம்பவம் வருதுனாக்கா இவங்க வசன வாசிங்க தானியல் மூணாம் அதிகாரம் 23 வாசிங்க, என்ன பண்ணாங்க இவரை எப்படி போட்டாங்க மூணு பேர்த்தையும் எரிய நினைப்புல கட்டுண்டு உள்ள என்ன போடுறாங்க தூக்கி அப்படின்னு சொல்லி போடுறாங்க. இது 25 வாசிங்க, அப்ப 23-25 என்ன வித்தியாசம் இருக்கு சரி, 23 என்ன வாசிக்கிறீங்கன்னா அவங்க மூணு பேரும் கட்டுண்டுள்ள உள்ள போடுறாங்க, 25 எப்படி இருக்கிறாங்க அவங்க விடுதலையா இருக்கிறாங்க நாலு பேர் அப்புறம் ஓகேங்களா, மூணு பேரும் கட்டுண்டு உள்ள தூக்கி போடுறாங்க ஆனா 25 வாசிக்கும் போது அவங்க மூணு பேரும் விடுதலையா இருக்கிறாங்க அவங்க என்ன இல்லைங்க கட்டாங்க இல்ல, அது கட்ட என்ன குறிக்குது மாம்சம், இந்த புது சிருஷ்டி இந்த மாம்சம் கட்டுக்குள்ள இருக்குது இல்லையா, அந்த அக்னி சொல்ல போடும் போது மாம்சம் செத்துறது புது சிருஷ்டி என்ன ஆகுது இல்ல, புது சிருஷ்டி யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது, அது யாரும் செய்ய முடியாது, எங்க போடுறது மகிமை அடையுது, அதுதான் நடக்குது. இனி மீண்டும் போக்க உச்சத்துக்கு வரும்போது யார் போகப்படுவா சபையாங்க சாட்சி கொடுக்கணும், எப்படி சாட்சி கொடுக்கணும், இந்த மாதிரி மரண நிலையில மரத்தை உபத்திர படுத்துவாங்க சபைய, அப்படி சபை மறிக்கும் போது என்ன பண்ணுவாங்க சபை மறிச்சிருவாங்க, ஆனா புது சிஷ்டி என்ன பண்ண முடியாது புது சிஷ்டி எதுவும் செய்ய முடியாது, புது சிஷ்டி நேரம் மஞ்சுமே அடைஞ்சிடும், அதுதான் அந்த சபையில போடுறது. அப்படி சொல்லி உள்ள போடுறாங்க கட்டுரை உள்ள போடுறாங்க, கயிறு மாசம் வந்துருக்குது நாங்க எப்படி இருக்கிறாங்க ஒரு சேதம் இல்லாம இருக்குது, அதுதான் கொடுக்குது. அந்த யுத்தம் பண்ணும்போது கண்டிப்பாக நடக்கும், சபை சாட்சி கொடுக்கணும், அந்த யுத்தத்துல அவங்க மறிச்சுதான் ஆகணும், மறிக்கும் போது தான் என்ன பண்ணுவாங்க சபையோட ஓட்டமைங்க இந்த பூமியில நிறைவடைந்து முடிஞ்சிடும். இப்ப எதிர்பார்க்கறது அதே ஒரு விஷயம் தான், அந்த ஒரு தீர்க்க தரிசனம் மட்டும்தான் நீங்க நம்ம எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம். நீ வரப்போற காலகட்டத்தில் அந்த உபத்திரத்தில் என்ன பண்ணுவாங்க போ மீண்டும் ஒரு மேன்மை நேரம் மேலும் அந்த உச்சத்துக்கு வருவாங்க, உச்சத்துக்கு வரும்போது சபை சாட்சி கொடுக்கும், எப்படி கொடுக்கும் சபை உபத்திரப்படுத்தும் போது பாருங்க, இப்ப இருக்கிற அரசியல் யாரும் பண்ண மாட்டாங்க, இப்ப நீங்க ஜெயலலிதா ஆட்சி பண்றாங்களா அவங்க எல்லாம் வந்து என்ன பண்ண மாட்டாங்க பைபிள் சொல்லி ஒன்றும் பண்ண மாட்டாங்க, யார் இருப்பா கூட மதம் இவங்க என்ன பண்ண போயிட்டு இவங்க நம்ம விரோதமா பண்றாங்க சொல்லி அவங்களோட நிபந்தனை படுத்துவாங்க, இப்ப செய்யுங்க அப்ப நாம என்ன பண்ணுவோம் அவங்க சொல்ற கருத்தை செய்ய மாட்டோம், அப்ப நம்ம என்ன பண்ணுவாங்க அவங்க உபத்திரத்துக்கு உள்ள தள்ளுவாங்க, தள்ளும் போது நம்ம ஜீவன் முடியும் மரணம் முடியும், அப்ப நம்ம சாட்சி கொடுக்கறது பயன் சாட்சியா இருக்கும் அதுதான். ஆனா ஒண்ணு ஒரு தைரியமா விஷயம் என்னன்னாக்கா எத்தனை பத்தி உள்ள போட்டாங்க, எத்தனை உள்ள இருக்கிறாங்க, நல்லா இருக்கிற ஆள் யாரு தேவதூர்வராஜ் யாரு கத்தராஜ் ஏசு கிறிஸ்து. அதாவது நமக்கு என்ன ஒரு தைரியமான விஷயம் விஷயம் வருதுனாக்கா இங்க நம்ம மரணம் சமைக்கும் நம்ம கூட யார் இருக்கிறா கத்தராஜ் ஏசு கிறிஸ்து நம்ம மத்தியில் இருக்கிறாரு, அதனால பயப்பட அவசியம் இல்லை, ஓட்டவன யார் வந்துருவா தேவன் கத்தராஜ் ஏசு கிறிஸ்து மத்தியில் நிக்கிறாரு சாட்சி கொடுக்கும் போது பயப்படுறது நமக்கு இங்க அவசியம் இல்லாத வேலை. இந்த விசுவாசம் நமக்கு இருக்குதா இருக்கணும், வயல் சொல்றது முக்கியம் இல்ல உபத்தம் வரும்போது நிற்பீங்களா அதை பாருங்க அத்தான் விஷயம், பொறுமை வயலை சொல்லிடுறோம் அதுக்கு திட்டம் போது எப்படி இருக்கிறீங்க அதுதான் விஷயம், அதுதான் சிம்பிள் அந்த ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் வந்து பொறுமை அதுதான், பொறுமை சபையில காட்டுறீங்களா நானே உங்க திட்டேன் கேள்வி திட்டு போயிட்டேன் மத்திய நீங்க சொல்றீங்களா இல்ல பொறுமையா இருக்கிறீங்களா அதான் விஷயம். இங்க நீங்க காத்துட்டீங்கன்னா தான் என்ன பண்ண முடியும், அந்த மரணம் சம்பவிச்சா கூட என்ன பண்ண முடியும், அதே அவங்க போற விசுவாசம் நிற்க முடியும் ராஜா அவங்களுக்கு பதில் சொல்ல அவசியம் இல்லை எங்களுக்கு, நீ தேவன் நீங்க என்ன பண்ணுங்க தப்பிவித்தாலும் தப்பிக்க போனாலும் தேவன் எங்களை தப்பிக்க சொல்ல பாத்தீங்களா அந்த விசுவாசம் சபைக்கு சாட்சி கொடுக்க நேரில் அதை நேரிடம் பார்க்கணும் நம்ம. அடுத்தது விஷயம் சங்கீதம் 105:19 மற்றும் 19 வாசிங்க. கத்தோடைய வார்த்தை நிறைவேறும் அளவும் கத்தோடைய வார்த்தை யாரு அவங்களே போட மாட்டது யாரு 18:17 வாசிங்க. யாரை பத்தி பேசுறதுன்னா யோசனை பத்தி பேச வருது. பழைய ஏற்பாடு காலத்துல இந்த யோசனை வாக்கிறீங்க எடுத்து பாத்தீங்கன்னாக்கா எந்த ஒரு பாவம் அதிகமா செஞ்சிருக்க மாட்டார். கத்தாரி ஒப்பிடும் போது அது சரி அமையும். எப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா இந்த வார்த்தை நிமித்தம் நியாயப்படுமையப்பட்டது யோசிச்சாவ புடமையப்பட்டது எப்படி அப்படின்னாக்கா சரி. இப்போ இவன் சில வயசா இருக்கும்போது ஒரு கனவு காத்தாரு இல்லையா, என்ன கனவு? ரெண்டு விதமான கனவு வந்தது. என்ன? ஒண்ணு வந்து கதிர, இவர் நிக்கிற மீது எல்லாமே வாங்கினது. அப்படின்னா என்ன பண்ணுவாங்கனாக்கா இவர் இருப்பாரு சகோதரர் என்ன பண்ணுவாங்க வாங்கினாலும் சொப்பனம் கண்டாரு. இன்னொரு சொப்பனம் சூரியன் சந்திரன் இதெல்லாம் என்ன பண்ண இவர்கள் வணங்கன்னு பாக்குறாரு. இந்த பையன் என்ன பண்றாருனா அப்பத்தி சொல்றாரு இது நான் தான் இது நீங்க செய்வீங்க சொல்லும் போது யார் கோபப்படுறா? சோர் கோபப்படுறாங்க. ஆனா இவர் இப்ப எந்த பெருமையும் சொல்றது இல்ல, அது சட்ட சொல்றாரு இதான் நடந்து சொல்லி சொல்ல வர்றாரு. ஆனா அந்த கனவு வர வரையிலுமே யோசிச்சப்ப வாழ்க்கையில ஒரு விஷயம் வந்தது இல்ல. என்னைக்கு இந்த கனவு வருதோ தெய்வம் இப்படி அவன் தெய்வம் சொல்லி என்ன பண்றாரு அவனுக்கு வார்த்தை கொடுத்துட்டார். அந்த வார்த்தை நிமித்தம் மேற்படமிடப்படுறா யோசிச்சு புனமிடப்படுகிறார். நடந்தது என்ன? அந்த கனவுக்கு அப்புறம் சகோதரர் மட்டும் இல்லாம என்ன பண்ணுங்க மேல போறாம இருக்கிறாங்க. ஆறு பேர்த்து போகும்போது சப்பை கொண்டு போறாரு. அப்ப என்ன நடக்குதாங்க? அவங்க அடிச்சு என்ன பண்ண சமஸ் வந்து சகோதரர் அடிச்சு குழியில போட்டுறாங்க, எகிப்துக்கு வித்துறாங்க. கனவுக்கு டெட் ஆப்போசிட்டா நடக்குதா? சில கனவுக்கு சந்தோஷப்படுமே நடக்குதா? உன் சகோதரர் வணங்குவாங்க சொல்லி தரிசனம் காட்டினா என்ன பண்றாங்க? அடிச்சு வித்துட்டாங்க. வார்த்தை நிமித்தம் அவர் குடும்பப்படுறார். அப்படியே டெட் ஆப்போசிட்டா சப்போர்ட் அங்க நிறைவேறது. சரி, அங்க எங்க போறாரு? எகிப்துக்கு போறாரு. எகிப்துக்கு போயிட்டு எங்க இருக்கும்போது போத்திபார வீட்டுல என்ன ஆகுது? அங்க ஒரு சோதனை அகப்படுறாரு. சரியா தப்புக்கு என்ன ஆச்சு? தண்டனை அங்க அனுபவிக்கிறார். கனவுக்கு டெட் ஆப்போசிட்டா அப்படியே சம்பவங்கள். சரி ஓகே. அதுக்கப்புறம் எங்க போறாரு குழப்பம் அவங்க? அந்த விஷயத்துக்கு அப்புறம் ஜெயில போட்டுறாங்க. இப்ப நம்ம இருக்கிற மாதிரி ஜெயிலும் கிடையாது. தனி அறைனா அது பாதாள அறை. இவங்க கூட மட்டமா இருக்கும் ஜெயில போட்டுறாங்க. அது பாதாள அறை. சாப்பாடு பாத்ரூம் எல்லாமே அங்கேயே தான். ஒரே இடம் அந்த காலத்துல யோசிச்சு பாருங்க. வெளிச்சம் ரேட் இருக்காது. இதுலயே இவரு காலத்து கிடைக்கும். கனவுக்கு அப்படி ஆப்போசிட்டா சமூகம் நடக்குதுங்க. யோசிச்சு பாட வாழ்க்கையில இதான் நீங்க ஜஸ்ட் யோசிச்சு பார்க்கணும். படிச்சா பார்த்தாலே நீங்க அங்கிருந்து நீங்க நினைச்சு பார்க்கணும். இந்த வீட்டுல போய் சமத்து படிக்கும் போது நீங்க அங்க இருக்கிற மாதிரி கற்பனை பண்ணி பாருங்க. இந்த கிராபிக்ஸ் போறாங்கல்ல, கிராபிக்ஸ் நடக்குது இல்ல, அந்த மாதிரி நினைச்சு பாருங்க. அப்பதான் உண்மையான வேதனை என்ன புரியும். வாழ்க்கையில படி யோசனை பாடி வாழ்ந்துட்டா போன சொல்றது பத்தாது. அவங்க நின்று பார்க்கணும் என்ன மாதிரி கஷ்டப்பட்டிருக்காரு, இந்த மாதிரி கஷ்டப்பட்டிருக்காரு. அந்த சூழ்நிலை இருக்கும் போது யார் வரா? ரெண்டு பேர் வராங்க. பணம் பார்த்திருக்காரு மற்றும் சுயம்பாய்க்கு வராங்க. எங்க பரவாயில்லை வராங்க. அவங்க ரெண்டு தரிசனம் பார்த்து சொல்றாங்கனாக்கா விஷயத்தடி சொல்றாங்க எனக்கு இந்த சம்பவம் சொல்லும் போது என்ன சொல்றாருனாக்கா நீ என்ன பண்ணுவா? அப்பமிக்கிற விநாயகர் நீ திருப்பியும் உன தூக்க போட்டுருவாங்க, அடிச்சு போட்டுருவாங்க. ஆனா சுயமாய் நீ என்ன பண்ண மீண்டும் ஆதாரத்துக்கு நீ போயிருங்க அப்படின்னு விளக்கத்தை சொல்லி முடிக்கிறார். வசன வாசிங்க ஆதிகாரம் 40 அதிகாரம் 13:14. அச்சா அந்த ரெண்டு வசனத்துக்கு என்ன பண்ண சப்ப எனக்கு அர்த்தம் சொல்லிட்டாரு. அப்ப விக்கிரவர் என்ன பண்றாரு? அவன் என்ன பண்ண மரத்துல மரத்துல பண்ண தூக்கி கொண்டுருவாங்க. பானம் கொடுக்குறீங்க மீண்டும் ராஜாவாசத்துல போய் என்ன பண்ணுவாங்க? பானம் அங்க கொடுப்போம். அந்த சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்றாரு. அது அப்படி நடந்தது. ஆனா நடந்து என்ன சொல்றாருனாக்கா 22:23 வாசிங்க. அதுலயே சொப்பன் சொல்லிட்டு எப்பா எப்ப நீ சான்ஸ் கிடைச்சிச்சுன்னா ராஜா நீ என்ன பண்ற பணம் மாத்திரம் இல்ல இப்படி சந்தோஷமா இருப்பாரு பாத்தீங்களா? சந்தோஷமா சமைச்சல என்ன பத்தி என்ன பண்ண எடுத்து சொல்லு எனக்கு எப்படி என்ன பண்ணிட்டா விடுதலை வாங்கிட்டா அப்படின்னு என்ன சொல்றாரு? மதியம் சொல்லி அனுப்புற என்ன பண்றாரு அவரு? எத்தனை வருஷம் மறந்துட்டார், எத்தனை நாள் மறந்துட்டார், எத்தனை வாரம் மறந்துட்டார். அதே 41 படிங்க. போதும் போதும் போதும். எத்தனை வருஷம்? 2 வருஷம் அவர் மறந்துட்டார். இது எங்கடா கண்ணு வச்சிருப்ப அந்த பாதார் சிறைக்குள்ளியாக 2 வருஷம் 460 நாள் அந்த டெய்லி காலைல சப்போரத்துக்கு அப்ப என்ன நடக்குது? டெட் ஆப்போசிட் அண்ட் சமூக நடக்குது. யோசிக்கப்பட வாழ்க்கை எவ்வளவு உபத்திர போட்டு பாருங்க. சொன்ன மாத்த நிமித்தம் என்ன பண்ணிட்டு உடம்பட்டுக்கிறாரு. ஆனா தேவர் என்ன பண்ணா தெரியுங்களா, ராஜா கோயில் தனம் கொடுக்கிறார். வேற யாருக்காச்சும் தனம் கொடுத்த கூட அவன் சீர் சேர்க்க மாட்டாரு, அவருக்கே ஒரு சொப்பனம் கொடுக்கிறாரு. அது என்ன திகிலாச்சு எந்த கை போயிச்சு. அந்த பஞ்சம் ஒன்றாவது சம்பவம் நடக்குது இல்லையா, ஃபர்ஸ்ட் 7 வருஷம் என்ன ஆகும் சேவையா இருக்கும். அதுக்கப்புறம் 7 வருஷம் பஞ்சாங்கண்டம் காரியம் செய்யும் போது இவர் ராஜா ரொம்ப இருக்கும் போது யார் சொல்றாங்க, இப்ப இந்த பானகால் சொன்னாரு சார் நான் டெய்லிக்கு போகும்போது யோசிப்ப என்ன பண்ணாரு எனக்கு என்ன சொப்பன் சொன்னா சரி அவரை கூப்பிட்டாரு. உடனே அவர் என்ன பண்ண அழைக்கப்பட்டு என்ன பண்ற நேரம் போயிட்டு என்ன சொல்றாருன்னா இந்த மாதிரி விஷயம் சொல்லும் போது இதுதான் சம்பவம் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். சரி சப்போஸ் இவர் ராஜா தானே, சரிப்பா நீ சொன்ன சம்பவங்கள் நடந்ததுக்கு அப்புறம் விடுதலை பண்ண சொல்லாம சொல்லக்கூடாங்க. 7 வருஷம் பஞ்சம் 7 வருஷம் செலுமையா இருக்கும். அப்புறம் என்ன ஆகும் அதுவும் நடந்து முடிக்கட்டும் நான் வெளிவரேன் சொல்லாம சொல்ல ராஜா. அப்ப எத்தனை உள்ள வந்து போறோம் எக்ஸ்ட்ரா 14 வருஷம் என்ன பண்ணுவாங்க உள்ள இருந்திருக்கணும். ஆனா இவர் என்ன மறந்துட்டாரா, இவர் அப்பா மறந்துட்டாரு, கூட சகோதரர் என்ன பண்றாங்க மறந்துட்டாங்க போத்தி பாரு மறந்தாச்சு. இந்த சுயமாய் என்ன பண்ண அவனுக்கு சொல்லிட்டு போனவன் அவனும் வந்து சகரமும் சகரமும் எல்லாம் மறந்துட்டாங்க. காண்புக்கு சொப்படுத்த அப்ப டேட்டா பாத்திட்டு. ஆனா யார் மாதம் நினைவு வச்சிருந்தா, யார் மாதம் யோசிப்பு நினைவு வச்சிருந்தா வசனவாசி 1:2:30 நடந்த அவ்வளவு உபத்திரவு கால பகுதியில் இவர் எங்கேயாச்சும் தேவரை முருகொடுத்தாரா, எனக்கு இப்படி ஆயிடுச்சு இவ்வளவு கஷ்டம் சொன்னாரா, ஒரு வார்த்தை நினைப்பு கூட வந்ததில்லை. அதனாலதான் தேவன் இவர் கொடுத்த வார்த்தையின்படி இவர் புடமிடப்பட்டிருக்கார் பத்தீங்களா, புடமிட்டப்பட்டதுனால்தான் இவ்வளவு பொறுமையா இருந்தார். அப்ப இந்த பொறுமை யார் ரொம்ப அவசியம், இதேதான் தேவன் நம்ப வைக்கிற நம்ம என்ன தேவர் வாக்கு கொடுத்துக்கிறாரு உங்களே பூசிச்சியா ஆக்கிட்டு என்ன தருவோம் உங்களுக்கு தருவேன் நான் வாக்கு தத்துவம் கொடுத்து சொன்னாரு சொன்ன தேசமா விட்டுருவாரா கண்டிப்பா அந்த வார்த்தை நிமித்தம் நம்மளை புடம்பிடுவார். ஆனா ஒன்னே ஒரு விஷயம், கத்தோட வாழ்க்கையில உன் சித்தம் செய்து நிறைவேற்றி முடிஞ்சிட்டா அது எவ்வளவு கஷ்டமா தான் சரி அது சோதனை அனுமதிச்சுதான் முடிப்ப. ஆனா மகிமை முடிவு எப்படி இருக்கும், அதேவரங்க மகிமையை கொண்டு போய் வைப்பாரு. ஆனா இதெல்லாம் மாற்றிக்கும் போது அந்த சூழ்நிலை அவன் போய் உட்காந்து யோசிக்கணும், யோசிப்பா அந்த பழம் சரியில்லை நீங்க உட்காந்து பாருங்க. இது வாசிக்கும் போது கேட்கும் போது வீட்டு வாசிக்கும் போது உட்காந்து பார்க்கும் போது அவன் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் விஷயத்தை புரியும். இதெல்லாம் புடமிடப்படும் போது தேவன் இப்படி நம்ம புடமிடுவார். அப்படி செய்யும் போது இப்படி அந்த பார்வை நம்ம யோசிப்பு எங்க போய் உட்காந்தாரு ராஜா அடுத்த ஸ்தானத்தில் உட்காந்தார். அதே மாதிரி தேவர் என்ன பண்ண நம்மளையும் போய் இந்த மகிமையில் உட்காந்துப்பார். அப்ப இந்த சோதனை வர வரலும் இந்த புடமிட காரியம் நடைபெற வரலும் வாழ்க்கையில் என்ன அவசியம், என்ன பொறுமை அவசியம், அது மாதிரி கூட நீங்க நீடித்த பொறுமை நம்ம வாழ்க்கையில ரொம்ப அவசியம். ஒரு வார்த்தை முறுமுறை கூட தேவையோட செஞ்சுட்டா இருந்தேன் வாக்கு கொடுத்துக்காரு உங்களுக்கு தீர என்ன பண்ணுவேன் தருவரை கொடுத்தாரு கண்டிப்பா என்ன பண்ணுவாரு தருவாரு. சரி இந்த ரெண்டு பேரும் சப்போர்ட் பண்ண யோசிப்புக்கு அவன் சப்போர்ட் அர்த்தம் தெரியாதா, தெரியும் அடுத்தவங்களோட சப்போர்ட் அர்த்தம் சொல்றவரு தான் சப்போர்ட் அர்த்தம் தெரியுமா தெரியாதா, அதனாலதான் அமைதியா இருந்தேன். தெய்வம் கண்டிப்பா செஞ்சு முடிப்பாருங்க என்ன விசுவாசம் அவர் கூட இருந்தது என்ன நடந்தாலும் பொறுமை காத்திருந்தாரு அது முடிஞ்சது. தேவன் என்ன பண்ண போய் மகிமையில உட்கார வச்சாரு. இது ரொம்ப ரொம்ப அவசியம் சமூகத்தில் நம்மளுக்கு நீடித்த பொறுமை உபத்திரத்து மத்தியில பயல் சொல்ற ஜீசி எனக்கு சரி உங்களுக்கு சரி அது வருமோ நம்ம எப்படி நிக்கிறோம் அதுதான் டெஸ்டிங் நம்மளுக்கு நீ எடுத்து பொறுமை எடுக்க முடியுமா சபையை நினைக்க வைக்கிறாங்க போப் மாசத்துக்கு முன்னாடி சாட்சி கொடுக்கணும் கொள்றதுக்கு ரெடி ஆகும் நம்மள அந்த சமயத்துல நம்ம தெய்வமா விசுவாசம் நிக்க முடியுமா இந்த அளவுக்கு பொறுமை எடுக்க முடியுமா அதுதான் நம்ம டெஸ்டிங் அடுத்தது எட்டாவது ஒரு சோதனை யோவான் 15 இரண்டாவது வசனம் என்ன எதிர்பார்க்கிறார் பேசும்போது அந்த தோட்டக்காரர் தோட்டம் என்னது அது தேவையான அது கொடி என்ன கத்திராஜ செடி கத்திராஜ் அந்த கொடிகள் தான் யாரு நாம அப்போ அந்த திராட்சை கோயில் இருக்கிற அந்த கொடி செடியிலிருந்து என்ன வருது கொடி வருது அந்த கொடி என்ன எப்படி தனிமையில இருக்கணும் நீ எப்படி தனிமையில இருக்கணும் எப்படி அந்த செடி இருக்குதோ அதோட தனிமையில இருந்தா தான் என்ன பண்ண முடியும் அதே மாதிரி தண்ணி கொடுக்க முடியும் நீ இல்லையா என்ன பண்ண முடியாது தண்ணி கொடுக்க முடியாது அதேதான் இந்த ஓட்டத்துக்கு ஓடும்போது எத்தனை சோதனை எத்தனை பிரச்சனை எத்தனை பால் வந்தாலும் சரி அந்த போராட்டத்துல நம்ம எப்பவுமே கனி கொடுக்கலாம் இருக்கணும் ஏன் நம்ம கனி கொடுக்கணும் அடுத்த கேள்வி கனி கொடுக்கணும் நம்ம ஏன் கனி கொடுக்கணும் நீங்க மிகுந்த கனிவிலை கொடுப்பது யார் மகிமை போடுவா விதமாக தேவர் மகிமைப்படுத்துவதா எனக்கு கனி கொடுக்கணும் அதுதான் எதிர்பார்க்கிறார் இதுக்காக தான் நம்ம கனிகளை கொடுக்கிறோம் வேற ஒன்றுக்காக இல்ல அப்போ சொல்லாத பவுல் சில கனிகளை கொடுத்துக்கிறார் அதை நீங்க வாசிச்சே தான் தெரியும் 2 கொரிந்தியர் 6:3-8 அதுதான் மகிமை தேவர் எனக்கு கொடுத்த இந்த ஊழியம் குற்றப்படாதபடிக்கு கொஞ்சம் சவுண்ட் வாசிங் கேட்டு என்ன மாத்திரம் நிறுத்திவிடக் கூடாது நம்ம பிதாக தேவன் மகிமைப்படும் படிக்கு இது ஒண்ணு அடுத்து 9வது சோதனை ரோமர் 5:3-4 ரோமர் 5:3-4 என்ன எதிர்பார்க்கிறான் உபத்திரம் வரும்போது எப்பெல்லாம் உபத்திரம் வருதோ அந்த வேலையில எப்படிதான் இருக்கணும் மின்னிவிட்டு சொல்றாரு. இன்னைக்கு ஆசீர்வாதம் உங்களுக்கு இதுதான், இந்த கன்வென்ஷன் உங்களுக்கு ஆசீர்வாதமா தேவை இதுதான் வச்சிருக்கிறாரு. ஆனா நாங்களும் எடுத்து சப்ஜெக்ட் அவர் தெரியாது, அவர் சப்ஜெக்ட் யாரும் தெரியாது, எனக்கு தெரியாது. ஆனா விஜயபாஸ் சொன்னாரு, ரெண்டு பேர் ஒரே மாதிரி இருக்கிறதால ஃபர்ஸ்ட் ரெண்டு பேர் பேசுகிறார். தேவர்கள் கொடுக்குற இன்னைக்கு ஆசீர்வாதம் அதுதான். எவ்வளவு உபத்திரம் வந்தாலும் என்ன பண்ணுவீங்க, பொறுமையா இருக்கிறது ரொம்ப நல்லது, அதுதான் தேவனுங்க அனுமதிக்கிறாரு. ஆனா அந்த பொறுமை கடைபிடிக்கிறது எப்பனா முடிவு பருகிந்த மறுபடியும் என்ன பண்ணும், அதான் சொன்னாரு நீடித்த பொறுமையா என்ன பண்ணுவீங்க ஜாஸ்தி வரைக்கும் சொன்ன அவசியம் இல்ல, அது நீ மனசுல வேணும்னு பாக்குறோம். ஏன்னா இன்னைக்கு இந்த உலகம் சொல்லுது ஒரு பரமொழி, பொறுமைக்கு முற நெல்லை உண்டு. அதே உலகத்தில் ஆப்பிரிக்கா என்ன சொல்லுவாங்க, பொறுமை கடலும். அது உண்மைதான், உலகத்துக்கு இல்ல நம்மளுக்கு. உங்க சொல்றாங்க இன்னைக்கு பொறுமை கடலாட பெருசுப்பா, அவங்க உலகத்தான் சொல்றாங்களே பொறுத்த. அதுக்கு உதாரணம் நெல்சன் மண்டேலா கொடுக்குறாங்க 26 வருஷம் உண்மைதான். அது எத்தனை ஜெயில இருந்தாரு, 26 வருஷம் ஜெயில இருந்தாரு, என்ன பண்றாரு வெளிவந்த அந்த தேசத்துக்கு இருந்தாலும் இல்லையா. உலகத்தில் நடக்கிற விஷயம் நம்ம எங்க போறோம், அது ஒரு தேசம். நாம வயதில் போய் இந்த உலகத்தையே ஆசிரியர் போ, நம்மளுக்கு என்ன வேணும், பொறுமை ரொம்ப அவசியம். பொறுத்தா கண்டிப்பா பூமி ஆளுறாங்க, உலகத்தோட பணமா இருக்கலாம், பூசிக்கு அப்படியே பொருந்தோம். நிறைய பழமொழி இருக்குது அந்த மாதிரி, நிறைய உலகத்தில் தெரியாது நம்மளுக்கு பூசிக்கு ஆப்டா அமையாது. பொறுமை கண்ணவனம் பெருசு, எப்போ உபத்திரம் வரும்போதெல்லாம் பொறுமை காத்துக்கொள்ள ரொம்ப அவசியம். சில சில வசங்கள் பாத்தீங்க, பிலிப்பியர் 1:29 இப்போ உங்களுக்கு நிறைய பசியா இருக்கும், பசி வேலையில என்ன இருக்கணும், பொறுமையா இருக்கணும். ஒரே ஒரு வசனம் நான் முடிக்கல, தேவன் அனுமதி கொடுத்துக்கிற எதுக்கு, அவரோட கூட பாடுபடுத்துக்கிட்டே அனுமதி கொடுத்திருக்காரு நம்மளுக்கு. அந்த அனுமதி என்ன பண்ணீங்க, அந்த அனுமதியில பாடல் உபத்திரம் இருக்கும், உபத்திர சோதனை வேலை நீங்க இப்படிதான் இருக்கணும், பொறுமை கிடைப்பது ரொம்ப அவசியம். அதே மாதிரி உணவு வசனம் யாக்கோபு 5:11 என்ன சொல்றாங்க, பொறுமையா ஏற்றுக்கணும். எப்படி சொல்றோம், பாக்கியவாதம் சொல்றோமே. அப்போ சோதனை சகிக்கிற மனுஷன் அந்த பொறுமையா இருந்தா என்ன நம்மளுக்கு பாக்கியவாதம் இருக்கிறோமே. அப்புறம் தேவனே சாட்சி கொடுத்துருக்காரு, யோபின் பொறுமை நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களே, நீங்களே இப்ப சப்ஜெக்டா என்ன பண்ணிக்கிறீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களே. அப்புறம் அதுதான் பொருள் மட்டும்தான் ஓகேங்களா. அப்ப யோபி வாங்கி தேர் என்ன பண்ண எட்டத்தனியா கொடுத்தாரு, அவர் காட்டுனா பொறுமைக்கு உபத்துவத்து மத்தியில் எப்படி இருந்தாரு, பொறுமையா இருந்தாரு. அவர் சந்தோஷப்பட்டு 1000 பேர்மாடு அப்படி இருக்கும்போது அந்த பொறுமை இல்ல, உபத்துவத்தின் பொறுமையில் இருக்கும்போது என்ன பண்ணாரு தேவன, அவர் பாக்கியவன் என்று சொல்லுறாரு. நீ வசி வாசம் அதே யோக்கம் 1:19 ஒண்ணு யாக்கம் 1:19 இது கூட என்ன நம்மளுக்கு பொருந்து யோ என்ன பண்ண அவசரப்பட்டு அவசியம் எதுவும் பேசல. அதான் வயசு சொன்னிச்சு நீ இன்னும் ஜீவன் வச்சுட்டுக்கிற என்ன பண்ண சொன்னிச்சு, ஏன்னா பொறுமையா இருந்தாரு. அதே மாதிரி நம்ம கூட என்ன பண்ணலாம், பேசுறதுக்கு என்ன ஆகணும், ஏன்னா படப்படம் வார்த்தை விட்டுட்டா என்ன கிடையாது, அதுதான் நீ எடுத்து பொறுமையா இருக்கணும். வார்த்தை விடுறது டக்கு விட்டலாம், அந்த பாதிப்பு பெரிய விஷயமா இருக்க சொல்லி வாசிக்கிறோம். இதுலயே பொறுமையில சங்கீதம் 123:1-2 பாத்தீங்களா, நம்ம யார் நோக்கிதான் இருக்கணும், தேவன் நோக்கி இருக்கணும். எப்படி ஒரு வேலைக்காரன் எஜமான் எப்ப நம்மளுக்கு அந்த ஒரு ஊதியம் கொடுப்பா என்ன பண்றாங்க, காத்துட்டு அப்ப கேட்க முடியுமா, நான் வேலை செஞ்சுட்டேன் இன்னும் கேட்கறாங்க, நான் வேலை செஞ்சுட்டேன் காசு போட்டு இன்னும் கேட்கறாங்க, நான் அப்ப என்ன பண்ண முடியாது, அப்ப அடிமையில கேட்க முடியாது. அவங்க எப்ப தராங்களோ அப்பதான் என்ன பண்ணுவோம், நோக்கி காத்துட்டே இருப்பாங்க, ஏதாவது சாப்பாடு கிடைக்குதா, ஏதாவது காசு தராங்களான்னு. அதுவரை என்ன பண்ணாங்க பார்த்துட்டே இருப்பாங்க கை. அதே மாதிரிதான் நேரம் சொல்றாரு, என்ன பண்ணுங்க சகல உபத்தத்தின் பொறுமையிலையும் நான் தர ஆசிர்வாதம் வரும். அதுவரை என்ன பண்ணுங்க பொறுமையை நீங்க காத்துட்டுருங்க, அது உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்ல முடிக்கிறாரு. கடைசி சோதனை வெளிப்படுத்தல் 2:10. எப்படிங்க மரண பரிதம் எப்படி இருக்கணும்? மரண பரிதம் நீ உண்மையா எழுத இருக்கணும். உபத்திரத்தில் சத்தியத்தில் வச்சு சத்தியத்தில் உண்மையா இருந்தாட்டா உபத்திரத்திலையும் உண்மையா இருக்க முடியும். பொய்யா சத்தியத்தில் என்ன பண்ண முடியும்? இருக்க முடியாது. அதான் நீங்க முடிவு பரிந்தும் உண்மையா நினைச்சிருங்க. என்ன தரேன் உங்களுக்கு அந்த ஜீவ கிடத்தை நான் தருவேன். இதுதான் சபையோட ஃபைனல் ஸ்டேஜ் இல்லீங்களா? இவ்வளவு விஷயம் பார்த்துட்டோம். இதெல்லாம் நம்ம கடைசி வேலை உண்மையா இருந்தாத்தான் தேவன் என்ன கொடுக்குறாரு அந்த ஜீவ கிடத்து கொடுக்குறாரு. ஆனா அதுவரையும் அந்த உபத்திரத்தின் பாதையில அந்த உபத்திரத்தை அனுமதி என்ன பண்ண தேவன் நமக்கு கையில கொடுக்குற எந்த அளவு நீங்க உண்மையா இருக்கிறீங்க? இவ்வளவு சத்தியம் கொடுத்துருக்குறேன், இவ்வளவு சோதனை கொடுத்துருக்குறேன், இது பதில் எல்லாத்தையும் நீங்க கடைசி வரலும் உண்மையா இருக்கிறீங்களா? இருந்துட்டு என்ன பண்ண உங்களுக்கு என்ன ஜீவ கிடத்தை நான் தருவேன். அது வரலாம் நம்ம பொறுமை அந்த உண்மை காட்டுறதுல ரொம்ப விசேஷமா இருக்கும். ஒண்ணு கொஞ்சம் 10:13 வாசிங்க. தேவ சோதனை தராரு, அதுக்கு அதுக்கு தாங்க மொழிதான் அவங்க சோதனை கொடுக்குற அதிகமா தரதில்ல இல்லையா? இப்ப நம்ம பசங்களுக்கு எவ்வளவு வெயிட் வைப்போம்? நம்ம தெரியும் இல்லையா? நம்ம பையன் நம்ம தெரியும் வெயிட் வச்சா அவன் தாங்கும் நமக்கு தெரியும். நம்மளுக்கு தெரியும் போது நம்ம உண்டாக்குற ஜேரம் என்ன தெரியும் நம்மளுக்கு எவ்வளவுதான் வெயிட் கொடுக்கணும் இந்த சோதனை அவன் தாங்குவான் அப்படி யாரும் தெரியும்னா தேவன் தெரியும். அதுக்கு உண்டான வழி என்ன பண்ணாரான் தப்பி போறதுக்கு போக்கி உண்டாக்கி தருவா தேவர். ஏன்னா நாம் என்ன பண்றோம் இந்த உபத்தத்துல நமக்கு தெரியாது நாம எங்க எங்க இருக்கும் நம்மளுக்கு தெரியாது. நம்ம முழுத சண்டை எங்க பண்ணோம் தேவன் கிட்ட நம்ம ஒப்பு கொடுத்துடணும். தேவன் நம்ம ஒப்பு கொடுக்கும் போது என்ன பண்ணுவார் அவரு சரியான வழி அவன் எடுத்து நம்மளை எங்க வைக்கணும் எப்படி சரி யாருக்கு தெரியும் தேவனுக்கு தெரியும். பொறுமையா என்ன பண்ணணும் நம்ம நம்ம கையில ஒப்பு கொடுக்கணும். சோதனை கொடுக்குறாரு நம்ம தாளுக்கு மேல கொடுக்கறது இல்ல அதுக்கு மீறி அந்த தப்பி செய்யறதுக்கு வைகரம் தேவன் கையில கொடுக்குறாரு. அதனால என்ன பண்ணோம் பொறுமையா காத்து கொடுக்குற நம்ம அவசியமா இருக்குது. அப்போ கடைசியா ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட்ல முதல் வசனமா வாசிங்க வெளிப்படுத்த 3:10. இதுல கடைசி வசனமா வாசிங்க வெளிப்படுத்த 3:10. பாத்தீங்களா இந்த பூத்தகத்துல என்ன வரப்போகுது என்ன வரப்போங்க அது மகா உபத்திரவம் வரப்போகுது. வரப்போம் என்ன பண்ணுவோம் நான் உங்களை மீட்டு எடுத்துருவேன். அது வரலும் என்ன பண்ணும் சபை அந்த உண்மை காட்டும். அப்ப சொன்ன இல்லையா பயணம் செய்யற சபை செய்ய போற கடைசி யுத்தம் செய்ய போகணும். கண்டிப்பா யுத்தம் என்ன சபை என்ன ஆகணும் செஞ்சு ஆகணும். யார் கூட செய்வாங்க போப்போட சாட்சி கொடுக்கணும். சாட்சி கொடுக்கும்போது என்ன பண்ணாங்க நம்மள என்ன சாட்சி கொடுக்குறீங்க சாட்சி கொடுக்குறீங்க ரைட்டு ரத்த சாட்சி கொடுக்க ரைட்டு கொடுக்கற சாட்சி என்ன அதாவது என்ன நடக்குனாக்கா இங்க யோகாசனம் அவசியம் தெரிவிப்பாரு. யோகாசனம் யாரு கிடையாளம் கடைசிக்கால பாடகங்கள் கிடையாளம் என்ன பண்றாரு யோகாசனம் அந்த ஏழு ராஜா என்ன பண்றாரு போய் அவன் தம்பியோட மனைவிய சேர்த்து கொண்டிருந்தால இவர் போய் டேரக்டா பேசுறாரு. வசனம் தெரியாது நீ அவரை வச்சிருக்கிற வசனம் அப்படி சொல்றது நான் சொல்ல இப்படியே யோகன் பேசுவார் டேரக்டா பேசுவார். இதுதான் சபைக்கு கொடுக்குற கடைசி காலம் சாட்சி. என்ன பண்றீங்க உங்களோட உறவு தப்புப்பா நீ தப்புற உறவுல என்ன பண்ணிக்கிற இருக்கிறீங்க அதேதான் நான் சொல்ல போறோம். மதுமம் மற்ற மரத்தில் சேர்ந்து இருக்கிறீங்க இங்க தேவனுக்கு சித்தம் இல்ல இது தேவனுக்கு அருவப்பான காரியம் உங்க விஷயம் தப்பு யார் சொல்லுவா சபை சாட்சி கொடுக்கும். சாட்சி கொடுக்கும் போது போற விஷயங்கள் எங்கிருந்து பேசுறாங்க இப்ப தேவன் பேசுறாரு இல்லையா தேவன் எங்க சாட்சி கொடுத்தாரு ஆதியாகமத்தில் இருந்து வெளிப்படுத்தல அந்த வெளிப்படுத்தல தெரியாது தேவனுக்கு அந்த இயேசு மறைஞ்சு என்ன பண்ணாரு சாட்சி கொடுத்தாரு. நாம என்ன பண்ணுவோம் ஆதாமில இருந்து கடைசி வரலும் சாட்சி கொடுப்போம் யாரு போப்புனீங்க இப்படி பண்ணீங்க 1000 வருஷம் இந்த மாதிரி ஆட்சி பண்ணீங்க உங்களே சொல்லிட்டீங்க சகலமும் சாட்சி கொடுப்போம். அந்த கோபத்தை என்ன பண்ணுவாங்க அவங்க கோபப்படுற சபைய முடி கொடுத்த தலை எடுக்க போட்டுச்சாங்க. யோகாசனம் தலையங்க வாங்கப்படுது, சொல்ற ஒரே சாட்சி அது. இந்த மாதிரி சாட்சி கொடுப்பா, சாட்சி கொடுப்பா. அது சாட்சி கொடுக்கல பாருங்க, 10,000 பேர் தண்ணி குடிக்கிறாங்க. வாய்ப்பு எல்லாருக்கும் போச்சா? 300 பேருக்கு மட்டும்தான் அந்த வாய்ப்பு போகுது. அதே மாதிரி பாருங்க, உன் வித்துக்கும் எது கால நசுக்குது, பாதம் சாத்த நசுக்கு. அந்த பாதம் என்ன பண்ணுது? குதிங்கிற மாதிரி தான், ஒரு பாதமும் இல்ல. நல்லா நோட் பண்ணணும், சாத்த நசுக்கிறது யாருதான்? பாதம் தான். பாதம்னா அடியில புள்ளா, இதுதான் கால்னா. இங்க இருந்து இதெல்லாம் பாதம் தான், நசுக்கிறது எது? குதிங்கால். ஒரு சிறு பகுதி தான். 10,000 பேர் தண்ணி குடிக்கிறாங்க, குடிச்சாலும் எத்தனை பேர் போறாங்க? ரத்த பேச்ச போறது இல்ல. 300 பேர் வச்சா என்ன பண்ற? யுத்தம் செஞ்சு ஜெயிச்சு முடிக்கிறார். இதையெல்லாம் சபைக்கு அனுமதிக்கப்படும். அந்த சிறு பகுதி மாத்திரம் தான் ரத்த சாட்சி போவாங்க. எல்லாரும் ரத்த சாட்சி மாட்டாங்க. கசிக்கால பகுதியில 100 பேர் தான் தேவைப்படுத்த வச்சுக்கோங்க. 100 பேர் ரத்த சாட்சி போட மாட்டாங்க. வாடகை மட்டும் நீங்க போயிடலாம். அந்த ரத்த சாட்சிக்கு தேவை சிலர் என்ன பண்ணுகிறாரு? நியமிச்சு வச்சுக்கிறாரு. அந்த தண்ணீரை விலைக்கு தெளிவா குடிச்சு தைரியம் உள்ள நிக்கிறாங்க. அந்த யுத்தம் பண்றது எப்படி பண்ணணும்? அது மகிமையான யுத்தம், அது பரிசுத்தமான யுத்தம். அதுக்கு தைரியமா இருக்கிறது மாத்திர என்ன பண்ண தேவை? அப்படிப்பட்ட ஆள் தான் ஜெவன் சூஸ் பண்ணி அந்த யுத்தத்தை கொண்டு போனார். அப்ப கடைசி கால பாதகங்களுக்கு சாட்சி கொடுக்கும் போது அந்த ரத்த சாட்சி மறைக்கிறாங்கல்ல, அது கூட கொஞ்சம் பேர் தான் தெய்வம் மாதிரி கொடுக்கிறாரு. அது யாருக்கும் சொல்ல முடியாது, எந்த அளவுக்கு போய் நினைக்கிறான். ஆனா இது வரலும் நம்ம என்ன காத்துக்கணும்? நம்ம பொறுமையாக நம்ம காத்துக்கணும். 10 வகை சோதனை வருது. இந்த 10 வகை சோதனை கலந்ததான நம்ம நான் கண்டிப்பா மகிமையை கண்டிப்பா அடைய முடியும் பாக்குறோம். மத சோதனை என்ன சொன்னோம்? மத சோதனை நீங்க தேவனை செழிவுபடுத்த மாட்டேங்குது. நான் கூட சத்தியத்தை நீங்க நினைச்சிருக்கிறீங்களா இல்லையா? ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, உன் முழு இதயத்தோட தேவனை அன்பு கூடுதலாக இருக்குது. மூணாவது விஷயம், முற்பிதாக்கள் நடந்தது போலவே நீங்க நடக்கிறீங்களா? அப்ப கிரைஸ்ட் நடந்தது போலவே நீங்க நடக்கிறீங்கன்னு யோசிச்சு பாக்கணும். நாலாவது, நீங்கள் உங்க உபத்திரம் வரும்போது நீங்க உங்களுக்கு வெளியே போகிறவங்க தாழ்த்துக்கிறீங்களா? அதை யோசிச்சு பார்க்கணும். அஞ்சாவது விஷயம், உபத்திரம் வரும்போது உபத்திரப்பட்டது எனக்கு நல்லதுங்கிற அந்த இருதயம் உங்கள்கிட்ட இருக்குதா? தேவன் அதை எதிர்பார்க்கிறாரு. ஆறாவது விஷயம், விசுவாசம் சோதிக்கப்படும் போது நாளுக்கு நாள் என்ன இருக்கணும்? விசுவாசம் அதிகரிச்சிருக்கணும். கொடுத்த அந்த சாட்சி நம்ம கொடுக்க முடியுமா? தேவன் மத்தியில் இருக்கிறார், பயப்படுவான. ஒரே ஒரு ஆதாரம் விஷயம் அதுதான். மரணம் சம்பவிக்கும் போது யார் மத்தியில் இருக்கிறார்? கத்திர ஏசு கிறிஸ்து நம்மோட கூட இருக்கிறார். மரணத்துக்கு பயப்பட வேண்டாம். அந்த சாட்சி நம்ம கொடுக்கறோமா? அதை பார்க்கிறோம். அடுத்தது ஏழாவது விஷயம், ஒரு வார்த்தை நிமித்தம் புடமட்டப்பட்டு யார் இப்ப யோசிப்பு மகிழ்ப்பட்டுக் கொண்டாரு. அதேதான் நம்மளுக்கும் தேவன் பண்ணாரு. அந்த வார்த்தை நிமித்தம் நாமும் புடமட்டப்படுவோம். அந்த வார்த்தை நிமித்தம் நாமும் அந்த மகிழ்ச்சி அடைவோம். அது ஒண்ணு. எட்டாவது விஷயம், நாங்க எப்போதும் கனி கொடுக்கறோங்களா? முடிவு வரைக்கும் என்ன பண்ணோம்? அந்த கனி கொடுக்கற மாதிரி இருக்கிறோமா? அதை எதிர்பார்க்கிறாரு. ஒன்பதாவது விஷயம், எல்லா உபத்திரத்திலையும் பொறுமையை நீங்க காத்துக்கொள்றது உங்களுக்கு நல்லது. பத்தாவது விஷயத்துல, இதெல்லாம் செஞ்சாலும் சரி, முடிவு பதிலும் என்ன பண்ணீங்க? உண்மையா நிலைநிற்கணும். நிலைநாள மாத்த என்ன பண்ண முடியும்? அந்த ஜீவிகளுக்கு கண்டிப்பா நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். இதெல்லாம் தேவன் இன்னைக்கும் கொடுக்கற ஆசீர்வாதமா இருக்குது. அப்போ இதுவரை நீங்க பொறுமையோட கேட்டீங்க, தேவன் ஆசீர்வதிப்பாருங்க. இந்த வாய்ப்பு கொடுத்த தேவனுக்கும் கத்திரகேசுக்கும் நன்றி சொல்லி, சபையில் இருக்க ஒவ்வொரு சகோதரர்களுக்கும் மூப்பர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன்.
அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைய ஒன்றாம்